Wir wollen alle gemeinsam einen Vers lesen, einen Kapitel lesen. 128, Kapitel, Psalm, Kapitel 128.
It is God's word. It is Devarude Vathai, Devarude Vasaram. Of the Kaigalile, Devarude Vathai, Vilayitthandrekla.
Das ist das Wort Gottes, sein Wort, und er hat das in unseren Händen gegeben. Lass uns diesen Kapitel gemeinsam einmal lesen. Ich schaue auf denjenigen, der sich vor meinem Wort fürchtet, sagt Gott. Wer sich vor dem Herrn fürchtet, wer Ehrfurcht vor dem Herrn hat, der hat auch Ehrfurcht vor das Wort. Wer vor dem Wort Gottes zittert, oder wer vor Gott zittert, er zittert auch vor dem Wort Gottes. Lass uns gemeinsam lesen in Ehrfurcht. Lass uns lesen.
கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறோம் எவனோ அவர் பாக்கியம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் வரவி உன் வீட்டவர்களின் கடிதரும் திராட்சை கொடிய போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுத்திலும் ஒளிவரை கண்டுகளைப் போல் இருப்பார். இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கத்தர் சியோரிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சபாதனத்தை காண்போம். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாது.
Deine Verheißungen verändern sich nie.
நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம்.
Wir glauben daran.
மட்டுமல்ல, அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம்.
Nicht nur das, wir wollen das auch erobern.
நீ விரும்புகிறபடி வாழ எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்.
Gib uns Kraft, so zu leben, wie du es wünschst.
எங்களுக்கு போதியுங்க ஆண்டவரே.
Bitte lehre uns.
உம்முடைய சித்த பாத்திரம் செய்யப்படட்டும்.
Möge dein Wille einzig und allein geschehen.
நீர் மகிழ வேண்டும், நீர் மகிமைப்பட வேண்டும்.
Mögest du verherrlicht werden, Herr.
பரிசுத்த ஆவியானவரே,
Heiliger Geist, leite uns.
Yesu bidavate bidave.
Im Namen des Herrn Jesus Christus. Amen.
So you may be seated, please.
Bitte nimm Platz.
இது தேவனுடைய வசனத்தை கேட்கிற நேரம்.
Das ist die Zeit, das Wort Gottes zu hören.
So devude aaradithom kattarku kaadige selathrom ippozhudhu devude vasarathai kekkira nerathukule
nam kadandhu. Wir haben Lobpreis gemacht, wir haben Opfer gegeben, und jetzt ist das Wort, beziehungsweise jetzt ist die Zeit, das Wort Gottes zu hören.
Ellavatte paarkalum devudude vaarthaiyai magippadukkira.
Über alles andere, Gott hat sein Wort einzig und allein verherrlicht über alles andere.
பேர், புகழ், வரங்கள், வல்லமைகள், அதிகாரங்கள், அபிஷேகங்கள் எல்லாவற்றை பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார்.
Egal ob du den Heiligen Geist beziehungsweise ob die Gaben des Geistes hast, ob du Kraft hast, Power hast, aber darüber hinaus gibt es etwas, was Gott nochmal mehr verherrlicht hat, und zwar sein Wort.
இந்த வார்த்தைகளை கொண்டே தேவனை நியாயத்தீர்க்கவும் போகிறார்.
Genau anhand dieser Worte, anhand seiner Worte wird er uns auch richten, oder der wird Rechenschaft von uns verlangen. Himmel und Erde werden vergehen, aber meine Worte, sie werden niemals vergehen, sagte der Herr. Das Wort, das ich euch verkünde, das ist sowohl im Geiste als auch das ist Leben für euch.
So, da was ich da in der Sangeetathile thaivu seidhu ungal kangalaiyum ungal manathaiyum pathithukollumbadi anbodu kettukollugiren.
Diesen Psalmenkapitel, den wir gelesen haben, ich bitte euch nochmal darum, diesen Kapitel nochmal zu fokussieren, eure Augen darauf zu werfen.
Adha mudhalavathu vasaram solrathu, kattarukku payandhu avar valigalil nadakkiravan evano அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.
Der erste Vers sagt an dieser Stelle: Wohl dem, der den Herrn fürchtet und auf seinem Wegen geht, du wirst dich nähren von deiner Hände Arbeit, wohl dir, du hast gut, also du wirst gesegnet sein.
யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன்.
So, wer wird gesegnet sein? Derjenige ist gesegnet, der sich vor dem Herrn fürchtet und auf seinen Wege geht. Der wird gesegnet sein.
நம்முடைய நன்மைகள் நமக்கு பரத்தில் இருந்து வர வேண்டும் பாருங்க.
So all dieser Segen, das wir wollen, das muss vom Himmel kommen.
தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார்.
Gott will seine Kinder segnen.
ஏனென்றால் நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறபடியால்.
Warum? Weil wir seine Kinder sind.
நம்மிடத்திலே தவறுகள் உண்டு, நாம் திருந்த வேண்டிய இடங்கள் உண்டு, ஆனாலும் நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம்.
Wir haben Fehler in unserem Leben. Wir haben Fehler an uns. Es gibt Stellen, da müssen wir uns bekehren, uns verändern. Aber nichtsdestotrotz, wir sind seine Kinder und er will uns segnen.
ஆகவே அவர் நம்மை தள்ளிவிடவே மாட்டார்.
Er wird uns niemals verurteilen oder uns ignorieren, uns ausgrenzen.
எங்கிடத்தில் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிடுவதில்லை என்றார் ஆண்டவர் இயேசு.
Jesus sagte, wer zu mir kommt, ich werde ihn niemals verstoßen.
ஆகவே இருக்கிற பிரகாரமாகவே நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவோம்.
Deswegen lasst uns vor dem Herrn treten, so wie wir sind.
மாய்மாலும் இல்லாமல் இருக்கிறபடியே தேவ பிரசன்னத்தை தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் பிரவேசித்து அவருடைய இரக்கங்களையும் கிருபையை பெற்றுக்கொள்வோம்.
Lass uns vor ihm treten, so wie wir sind, ohne Falschheit, und lass uns in seine Präsenz eintreten und lass uns die Gnade empfangen von Gott.
So, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறபடியோ அவர் பாக்கியவான்.
So, wohl dem, der den Herrn fürchtet und auf seinen Wegen geht, er wird gesegnet sein.
So, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், இது ஒரு குடும்ப சங்கீதமாகும்.
So, seid aufmerksam an dieser Stelle, dieser Psalm ist ein Psalm, ein Segen für eine Familie.
So, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவதா புருஷ கடவுள் அல்லது குடும்ப தலைவரை குறிக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது.
Also wohl den, der den Herrn fürchtet, also diese Person, die da angesprochen wird, das ist kein anderer als der Ehemann, ein Mann in der Familie, also Kopf der Familie.
So, மூன்றாவது வசனத்தில் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதர திராட்சை கொடிய போல இருப்பாள்.
Und im Vers 13 lesen wir, deine Frau wird sein wie ein fruchtbarer Weinstock drinnen in deinem Hause.
So, அங்கே கடவுளை குறித்து சொல்லப்படுகிறது, இங்கே மனைவியை குறித்து சொல்லப்படுகிறது.
So, oben wird von dem Ehemann gesprochen und unten von der Ehefrau.
அது மாத்திரமல்ல, உன் பிள்ளைகள் ஒளிவுபர கன்றுகளை போல செழிப்பாய்.
Und nicht nur das, deine Kinder werden wie junge Ölbäume um deinen Tisch her
stehen.
Sie werden um deinen Tisch herum stehen. Und ein Mann, der sich vor dem Herrn fürchtet, der wird so in diesem Maße, was hier beschrieben wird, so gesegnet sein.
குடும்பத்தில் ஆசீர்வாதம் குடும்பத்தின் தலைவிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
So vergisst eines nicht, der Segen einer Familie, dieser Familiensegen, der ruht auf dem Kopf des Ehemannes oder auf dem Kopf auf dem Oberhaupt der Familie.
சொல்ல வேண்டியது சத்தியத்தை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இதை நீங்க ஏற்றுக்கொள்வதும் விடுகிறதும் உங்களை பொறுத்தது.
So es ist meine Pflicht, euch die Wahrheit weiter zu verkündigen. Ob ihr das akzeptiert oder ablehnt, das ist euch überlassen.
So கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவர் எவனோ என்று குடும்ப தலைவருடைய புருஷனை குறித்து கர்த்தர் இங்கே சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்க
முடியும். Wohl dem, der den Herrn fürchtet, da wird explizit über den Ehemann oder über den Kopf einer Familie gesprochen.
So, பிற்பாடு மனைவி பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிறது.
Und hinterher wird nochmal über die Ehefrau gesprochen.
கடைசி வசனத்தை பார்த்தா பேரப்பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிறது.
Wenn wir sogar am Ende sehen, da wird sogar über Enkelkinder gesprochen.
ஒட்டுமொத்தத்தில் இது ஒரு குடும்பத்தை குறித்து ஒரு சங்கீதம்.
Aber alles in allem, das ist ein Kapitel für ein Familien, also es ist ein Familiensegen. So wird das deklariert hier.
So, முதல் வசனத்தை கைக்கொள்ளுகிற குடும்ப தலைவருடைய குடும்பத்தில் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்று இந்த வேதத்தில் தெளிவாக நம்முடைய ஆண்டவர் விவரித்திருக்கிறார்.
So in diesem Kapitel hat Gott ganz genau schön beschrieben, was für ein Segen eine Familie erhalten kann, wenn der Kopf der Familie bzw. der Ehemann vor dem Herrn sich fürchtet.
So, number one, உன் கைகளை பிரயாசித்து நீ சாப்பிடுவாய்.
Du wirst von deiner Hände Arbeit leben oder gesegnet sein.
நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறதின் பிரயாசத்தை நீ அனுபவிப்பாய்.
Und du wirst das, was du durch deine Hände erarbeitet hast, du wirst es auch genießen können.
கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு சகோதரிடத்துல ஜெபமிட வந்தார். என்னென்று கேட்டேன், அவர் சொன்னாரு, பாஸ்டர், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், கடினமாக வேலை செய்கிறேன், ஆனா ஒரு காசு என் கையில் மிஞ்சதில்லை அப்படின்னு
சொன்னார். Vor einigen Tagen kam eine Frau zu mir, sie wollte, dass ich für ihr bete, und sie sagte mir, Pastor, ich arbeite sehr hart, aber das Geld bleibt nicht in meinen Händen, es wird immer auf irgendeine Art und Weise verschwendet.
பட் இங்கு வாக்கு தத்துவம் சொல்லப்படுது சொல்லுகிறது உன் கைகளின் பரியாசத்தை நீ சாப்பிடுவாய்.
Aber hier in diesem Kapitel 128 wird explizit eine Verheißung ausgesprochen. Du wirst von deiner Hände Arbeit leben. Also das, was du dir erarbeitet hast, davon wirst du leben.
Number two, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்.
Und es wird dir nur Gutes erfahren.
தேவ ஆசீர்வாதம் உன் குடும்பத்திலே தங்கி இருக்கும்.
Segen Gottes wird auf deiner Familie ruhen.
தேவனால உனக்கும் உன் குடும்பத்துக்கு நன்மை உண்டாகும்.
Es wird durch Gott dir nur Gutes widerfahren für deine Familie.
90 சங்கீதத்தின் கடைசி வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது.
Wenn wir Psalm 91 das den letzten Vers uns mal anschauen, da steht geschrieben, nur Gutes und Gnade wird mich immer wieder verfolgen.
So நன்மையும் கிருபை நான் தேட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறபடியால் நன்மை கிருபை என்னை தொடரும் என்று சங்கீதக்காரர் சொல்றார்.
So in Psalm 23 korrigiere, da steht es geschrieben, wir brauchen nicht den guten Werken oder das Gute zu suchen oder die Gnade zu suchen, wenn wir dem Herrn fürchten, das Gute und all die Gnade, das wird uns verfolgen.
ஆகவே உங்களுக்கு உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்.
Daher wirst du gesegnet sein und nur Gutes wird dir widerfahren.
Number 3, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கடிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாய்.
Und deine Frau, sie wird wie ein fruchtbarer Weinstock sein in deinem Hause.
So number 4, உன் பிள்ளைகள் ஒளிவு மர கண்டுகளை போல உன் பந்தியை சுத்தலும் இருப்பார்கள்.
Und Nummer 4, deine Kinder werden wie junge Ölbäume um deinen Tisch herum stehen.
So நாலாம் வசனம் தெளிவாக திரும்ப சொல்றது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் அவன் குடும்பத்திலே நிறைவேறத்தக்கதாக தேவனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருப்பார் என்று வேதத்தில் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு தத்தப்படுபவர் உண்மையுள்ளவர்.
Und im Vers 4 steht letztlich geschrieben, siehe, so wird gesegnet der Mann, der den Herrn fürchtet. So all diese Varianten, all dieser Segen wird auf der Familie ruhen. Auf der Familie, wo der Ehemann oder der Kopf der Familie dem Herrn fürchtet.
So, இங்க நாம பார்த்தபடி இது ஒரு குடும்ப சங்கீதம் என்பது ஒரு அளவுக்கு நான் சொல்லிட்டு
இருக்கோம். Wie wir uns das gerade angeschaut haben, wir wissen jetzt alle, dass das ein Familiensegen ist, was hier ausgesprochen wird.
Right. குடும்பம் என்கிறது உலகத்தின் கண்டுபிடிப்பு அல்ல, உன்னதமான தேவனே அதை உண்டாக்கினார்.
Also eine Familie, das ist keine Erfindung dieser Welt, sondern es war eine himmlische Erfindung vom Gott selber.
அட தேவ நியமனங்களையும் தேவனால உண்டானவைகளை உடைக்கிறது தான் பிசாசர மிகப்பெரிய தந்திரமாக இருக்குது.
Aber dieser Hinterlist von den Teufel ist es, das was von Gott erfunden worden ist oder das was von Gott erschaffen worden ist, das zu zerstören.
தேவன் கணவன் மனைவி பிள்ளைகள் என்கின்ற ஒரு குடும்பத்தை ஒரு குடும்ப பந்தத்தை ஏற்படுத்தி வச்சிருக்க இன்றைக்கு பிசாசு அதைத்தான் தாக்குறான், குடும்பங்களை உடைக்கிறான், குடும்பங்களை பொறிக்கிறான். இது இன்றைக்கு நாம் வெளிப்படையாக இந்த தேசத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்க ஒத்துக்கொள்ளுங்க நம்பர்.
So das was Gott entstehen lassen hat, eine Familie, Ehemann, Frau, Kinder, genau das versucht der Teufel heutzutage zu zerstören. Er versucht viele Familien auseinanderzubringen und das könnt ihr ja heutzutage auch in der Welt beobachten.
அதிக செபத்தோடு ஆண்டவருடைய மக தூண்டுதலோடு நாங்கள் உங்களுக்கு தேவனுடைய வசனத்தை பேச வருகிறேன்.
So ich bin hier durch die ich werde angetriggert von dem Herrn, von dem Heiligen Geist und möchte euch diese Worte heute euch weitergeben.
In der உலகத்தில் நாம் பார்க்கும்போது வெளியிலே பார்க்கும்போது அதிகமான குடும்பங்கள் சீரழிந்து சின்னபின்னமாகி நீதிமன்றம் வரை கோட்டு போய் கோடு வரை போய் இன்றைக்கு பிளவுபட்டு பிரிந்து போய் கிடக்கிறதை நாம் காதுகளாலே கேட்கக்கூடியதாக இருக்கிறது.
So diese heutzutage sehen wir so viele Familien, wir hören von diesen Familien, dass sie zerstört worden sind und sie gehen bis zum Gericht und wir hören wie traurig die Lage ist, die Familie wird einfach getrennt, der Teufel zerstört diese Familien.
குடும்பத்தின் பெருமதி வர 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 குறைந்து கொண்டே போகிறது.
Der Wert einer Familie, dieser Wert, der sinkt und sinkt permanent.
ஐரோப்பாவில் ரெண்டு பேர் தமாஷாக பேசிக் கொண்டார்கள்.
In Europa haben zwei Leute miteinander diskutiert oder als Scherz gesprochen, also scherzhaft gesprochen miteinander.
ஒருவர் மற்றவரை பார்த்து கேட்டா, என்னப்பா வர வர ஐரோப்பாவில் விவாகரத்து குறைந்து கொண்டே போகிறது, என்ன விஷயம் என்று கேட்டார்.
Einer fragte, hey, was ist los? Der kommende Zeit, diese Rate der Scheidungen, das sinkt ja.
அதுக்கு அவர் சொன்ன பார்த்து என்ன தெரியுமோ?
Wisst ihr, was er gesagt hat?
வரவர விவாகம் பண்றதே குறைஞ்சு போச்சு. ஆகவே விவாகரத்தும் குறைஞ்சு போச்சு.
Der andere sagte, weißt du, warum die Zahl der Scheidungen immer geringer werden? Weil Leute gar nicht erst heiraten.
So அந்த அளவுக்கு குடும்பத்தின் பெருமதி வரவர குறைந்து போகிறது. இது தேவ திட்டத்தை பிசாசு உடைக்கிறதின் சதி என்பதை சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
In der Hinsicht, deswegen sage ich euch, in der kommenden Zeit, oder das, was wir beobachten können, die Familien werden zerstört von dem Teufel, die werden auseinandergebracht und er versucht immer irgendeine Möglichkeit, eine Familie zu zerstören.
தேவனால உண்டாக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட குடும்பத்தை கவனமாக கண்ணியமாக கருத்தாக பேணி காத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு மகிமையாண்டு சத்தியத்துபடி நான்
சொல்லுகிறேன்.
நாம் அவபக்தி நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம மறக்க
கூடாது.
அவபக்தி நிறைந்த உலகத்திலே பக்தி உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ள குடும்பங்களாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது.
Und das Ziel von Gott ist, dass wir in dieser ungläubigen Welt als gläubige Kinder, als heilige Kinder und die an ihm glauben leben.
So தேவனுடைய பிள்ளைகள் குடும்பத்தின் பெருமதியை தேவனுக்கு மகிமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்து நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் தலைவனுக்கும் சத்தியத்தின்படி நான் சொல்லிக்கொள்ளுவோம்.
So im Namen des Herrn und im Namen seiner Worte sage ich euch, den Ehemann, der Ehefrau, es ist unsere Pflicht, unsere Familie zu erhalten, unsere Familie zu bewahren und den Wert dieser Familie niemals sinken zu lassen.
பூமியிலே குடும்பங்கள் உண்டு.
Es gibt so viele Familien in dieser Welt.
அதுபோல அதுக்கு ஒப்பனையாக வானத்திலும் ஒரு குடும்பம் இருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Dem zu vergleich haben wir auch im Himmel eine Familie.
சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்
Sonne, Mond und die ganzen Sterne.
இந்த விஞ்ஞான உலகம் ஆங்கிலத்தில் Milky Way Family அல்லது Milky Way Galaxy என்று அழைக்கிறார்கள்.
So die Wissenschaft beschreibt diese ganze Universum da wo wir uns befinden als die Milchstraße.
தமிழிலே இதை பால்வழி குடும்பம் என்று அழைக்கிறார்கள்.
Tamil stellt man das folgendermaßen, wie der Pastor gesagt hatte, und auf Deutsch Milchstraße.
So, இதை யோசேப்பு கண்ட சொப்பனத்திலே இதை மறைமுகமாக இதை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.
Das können wir verstehen in dieser Vision, den Josef im Alten Testament von Gott bekam.
யோசேப்பு கண்ட சொப்பனத்திலே அவர் சொன்னது என்ன? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கி நின்றதை நான் கண்டேன் சொப்பனத்திலே என்று சொல்றார்.
So, Josef sagt, ich habe in dieser Vision gesehen, dass Sonne, Mond und 11 Sterne sich vor mir niederknieten.
So, ஆகவே வாடத்திலே நாம் பார்க்கும்பொழுது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் என்கின்ற ஒரு ஒரு குடும்பத்தை நாம் பார்க்க
முடியாது.
ஆனால் பூமியிலே தேவன் பல குடும்பங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார்.
Und auf der Erde hat doch Gott sehr viele Familien entstehen lassen, für Familien zusammengebracht.
குடும்பத்தின் பெருமதியை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாகும்.
Wir müssen diesen Wert, diesen unfassbar hohen Wert dieser Familie bewahren.
So 128 சங்கீதத்தின்படி ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக வாழ நாம் கவனிக்க வேண்டிய, கண்டுகொள்ள வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, சீதுக்கு பார்க்க வேண்டிய சில காரியங்களை நாம் படிக்க போறோம் தேவ சமூகத்தில் இருந்து.
Wir wollen jetzt uns mit paar Dingen befassen, die dafür sorgen, dass eine Familie gesegnet werden kann, so wie in diesem Kapitel 128 beschrieben ist.
So, குடும்பம் என்று வரும்பொழுது, தண்ட விளைக்குள்ள குடும்பம் என்று வரும்பொழுது, அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை ஆண்டவர் வைத்திருக்கிறது நாம் வேதத்தில் பார்த்து ஆச்சரியப்பட்டேன்.
So, wenn es um eine Familie geht, dann gibt es da gewisse Ordnungen und Weisungen, die Gott gegeben hat.
So, ஒரு ஒழுங்குமுறையை தேவன் வைத்திருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Es gibt eine Ordnung, die Gott uns gegeben hat, worauf wir achten sollten.
இப்போ ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு ஆதாரமாக 1 Corinthians 11 கம்பிதி பிளீஸ் வேதத்தை தயவு செய்து வரக்கூடும். நான் சொல்லியிருக்கிறேன், செய்து முடியுமான அளவுக்கு சபையில கண்டியில நீங்க வேத வசனத்தை பார்க்கறது முடியுமானது தவித்துக் கொடுங்க. Take your Bible, bring your Bible. இளமையில நீ வேதத்தை சுமந்தால் முதுமையில அது உன்னை சுமக்கும் என்று ஒரு வேதம் பண்ணிட்டு சொன்னார். சோ நம்ம டிராவல் பண்ணும் பொழுது அல்லது ஒரு வேலை செய்ய நேரத்தில் நெருக்கடிய நேரங்கள்ல கண்டிய பாவிக்கிறது பாவம் பண்ண தப்பு நான் சொல்ல போறேன் இல்ல. ஆனா இது தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்து நம்முடைய ஆவி அமரம் பண்ணி நாம் தெளிவாக தேவனுடைய வசனத்தை கவனிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆகவே தயவு செய்து வெளிப்பாளவுக்கு கண்டிப்பாக வேத வசனத்தை பார்க்கிறோம். வாசிப்போம்
ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும்.
நல்லா கவனிக்க வாசிங்க மூன்றாம் வசனம்.
ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரிக்கு புருஷன் தலையாயிருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
சோ இங்க நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா குடும்பத்தின் ஒழுங்குமுறையை குறித்து சொல்லப்பட்டிருக்க நீங்க பார்க்க கூடியதாக இருக்கிறது.
Wenn ihr hier nochmal diese Stelle euch ganz genau mal anschaut, hier wird über die Ordnung der Familie nochmal beschrieben.
நன்றாக கவனிங்க. முதலாவது தேவன், பிற்பாடு கிறிஸ்து, பிற்பாடு புருஷன், பிற்பாடு மனைவி, பிள்ளைகள் பிள்ளை, பிற்பாடு பிள்ளை. This is the order of the scripture. நன்றாக கவனிங்க. தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, புருஷன், மனைவி, பிள்ளைகள். I say it again. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, புருஷன், மனைவி, பிள்ளைகள். இதுவே நமக்கு வேதம் போதிக்கிற குடும்பத்தின் ஒழுங்குமுறை என்று சத்தியத்தை
பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். Zuerst es ist Gott Vater und danach kommt der Sohn Gottes beziehungsweise Jesus Christus als Oberhaupt und danach wird der Ehemann als Oberhaupt gesetzt und danach kommt die Frau und danach folgen die Kinder. Also nochmal, Gott Vater, Gott Jesus Christus, danach kommt der Ehemann, die Ehefrau und dann die Kinder.
So, குடும்பத்துக்கு புருஷன் தலையாக இருக்கிறார்.
So, der Ehemann ist das Haupt der Familie.
He is the head of the family. புருஷன் நல்லா கவனிங்க புருஷன் குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறார்.
Also achtet ganz genau drauf, der Ehemann, er ist das Oberhaupt der Familie.
So, புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார்.
Und der Haupt für den Ehemann ist Jesus Christus das Haupt.
So, கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் தலையாக இருக்கிறார்.
Und Jesus Christus ist der Vater.
So, இந்த ஒழுங்குமுறையின் அடிப்படையில் நம்ம குடும்ப வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்வதாக இருந்தால் தேவ ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் தங்கும் என்பதில் சந்தேகம் இல்லையே.
Und wenn wir diese Ordnung beibehalten in unserer Familie, dann spricht nichts dafür oder dann spricht nichts dagegen, dass wir den Segen, den in Kapitel 128 steht, auch erlangen.
ஆகவே குடும்பத்திலே குடும்ப தலைவர் மதிக்கப்பட வேண்டியவன் என்பதை நாம் மறக்க கூடாது.
So, das heißt, in der Familie muss der Ehemann auch dementsprechend geehrt werden.
தேவனுடைய ஒழுங்குகளை நாம் மீற கூடாது.
Wir dürfen nicht die Ordnungen Gottes missachten.
எப்படியாவது வாழ்ந்துட்டு போகும்படி நாம் நினைக்க கூடாது.
Wir dürfen nicht denken, lass uns einfach so leben, wie es uns gerade danach ist.
அல்லது உலகத்தில் இருக்கிற குடும்பங்கள் வாழ்றது போல அவகிட்டிருந்து கட்டி நாம குடும்ப வாழ்க்கை வாழக்கூடாது. தேவனுடைய வசனம் நமக்கு என்ன சொல்றது? தேவன் நமக்கு என்ன கட்டுக் கொடுத்திருக்கிறார்? தேவ வசனத்தின்படி குடும்பத்தை நாம் அமைத்துக் கொள்ள கடனாளிகளாக
தேவனுடைய
ஒழுங்குகளை நாம் மீறும் பொழுது அதன் ஊடாக பிசாசு குடும்பங்களை புகுந்து விளையாடக்கூடிய நாம் இடம் கொடுக்கிறோம். மறந்துட
Sobald wir die Worte Gottes missachten und überschreiten, dann geben wir dem Teufel Platz, in unserem Leben einzutreten und die Familie zerstören zu lassen. Der Teufel wartet nur darauf, wann entsteht ein Loch in dieser Familie? Wann kann ich endlich reingehen? Wann kann ich diese Familie zerstören? Darauf, der wartet nur darauf, der Teufel.
நன்றாக இருந்த குடும்பம், மகிழ்ச்சியாக இருந்த குடும்பம், சந்தோஷமாக இருந்த குடும்பம், திடீர்னு பார்த்தா குழப்பமும் வேதனைகளும் பீதிகளும் சண்டைகளும் சச்சரங்களும் காரணம் என்ன தெரியுமா? பிசாசுக்கு நாம குடும்பத்தில் இடம் கொடுத்து விட்டபடியால் சத்துரு உள்ளே புகுந்து விளையாடுகிறார். அப்படியானால் இயேசு குடும்பத்தின் தலைவராக இருக்கிறது எங்கே என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரதுக்கு இடம் இருக்குது இல்லையா?
Eine Familie, they ging es ganz gut, they waren ganz gut dabei, aber plötzlich eine große Bedrängnis, so viel Unklarheiten, alles entsteht plötzlich. Warum? Weil der Teufel eine Lücke gefunden hatte, in ihren Leben einzutreten und zerstört alles.
In
Epheser 4 steht geschrieben, lasse dem Teufel keinen Platz.
Pakti ulla purushanum pakti ulla manaviyum thangal kudumbathile pisasukku idam கொடுக்காமல் இருக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும் பாருங்க.
Eine gläubige Ehefrau und ein gläubiger Ehemann, die müssen darauf acht geben, dass der Teufel nicht in ihre Familie eintreten kann. Der Teufel versucht heute noch, diese gläubigen Familien anzugreifen und zu zerstören.
Johannes 10
sagt Jesus ganz klipp und klar, der Dieb, er kommt nicht, als, nicht für anderes als zum Stehlen und zu zerstören und zu töten. Der Herr Jesus Christus sagt, der Teufel ist ein Dieb. Jesus sagt über den Teufel, er ist ein Dieb. Was klaut er? Er klaut die Einigkeit der Familie, den Frieden, diesen Segen, der klaut. Aber solange wir ihm keinen Platz lassen, kann er nichts anhaben.
So,
wir müssen dem Teufel entgegenstehen. Daher in der Familie der Ehemann und Ehefrau, sie müssen sehr gläubig sein und sich an dem Wort Gottes halten. Der Vers sagt, wohl dem, der den Herrn sich fürchtet und auf seine Wege geht. Und wer dieser jemand, der ist kein anderer als der Ehemann selbst,
so,
in der Familie.
Purushan eppadi irukkum endru vedam solugirathu.
So, die Bibel lehrt uns, wie sollte ein Ehemann leben.
Purushan kattarukku payandu avada valigalile nadakkiravanaga irukkum.
Denn der Ehemann, der muss sich vor dem Herrn fürchten und auf seine Wege gehen.
Ovvoru purushanum kavanikka vendiyadum kandukolla vendiyadum than andrada
So, dieser Ehemann, was muss er sagen, was muss er machen? Er muss darüber im Klaren sein, dass er vor dem Herrn seine Ehrfurcht zeigt. Der muss auf seinen Wegen auch gehen. Und nur dann ist er der richtige Ehemann in der Familie.
Aber
wenn der Ehemann einfach sich so benimmt, wie ihm gerade danach ist, oder wie ihm gerade lustig ist, aber dann wirst du eine Lücke entstehen lassen für den Teufel, wie der da reinkommen kann. Wir wollen, dass unserer Familie gut geht, dass unseren Kindern gut geht, dass wir gesegnet sind, dass unsere Enkelkinder gesegnet sind, aber um das alles zu erlangen, damit wir das auch erleben können, lehrt uns die Bibel, wie muss eine Familie leben. Der Ehemann muss auf seinen Wegen laufen.
அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்வில் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேற. So we have to make a way. Then the Lord can bless our family. We can be a blessed family for the glory of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக ஒரு ஆசீர்வாதமான குடும்பம் நாம வாழவிடமாக இருந்தால் நாம் தேவனுக்கு வழி அமைத்து கொடுக்கணும் பாருங்க.
So wenn wir aber diesen Segen erhalten wollen, wenn wir für unsere Familie diesen wunderbaren Segen, diese Verheißung erhalten wollen, dann müssen wir dem Herrn diesen Platz machen, denn wenn der Ehemann einfach sich so benimmt und sich auf seinen eigenen Verstand sich verlässt und auf krumme Wege geht, dann wird seine Familie halt zerstört. Das ist vorprogrammiert. Wir können vielleicht zwar die Verheißungen in unsere, bei uns zu Hause an der Wand nageln und jeden Tag das lesen, aber das bringt nichts. Solange du nicht auf seinen Wege gehst, solange du dich nicht vor dem Herrn fürchtest, dann bringt das all nicht. Dann lässt du einfach Platz für den Teufel in der Familie einzutreten. Deswegen müssen wir Kinder sein, die sich nach den Worten richten und Platz machen für den Herrn.
ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தேவனுக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கணும்.
Jeder Ehemann bzw. das Oberhaupt der Familie muss dem Herrn fürchten und auf seinen Wege gehen.
So, அவர் வழிகளில் நடக்கிறவன் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன?
Was heißt das, auf seinen Wegen gehen? Was bedeutet das? Welche Bedeutung hat das für uns?
So, அவர் வழிகளில் நடக்கிறவன் அந்த வார்த்தையின் அர்த்தம் தேவ பயத்தோடு தேவனுடைய வார்த்தைகளின்படி தேவனுடைய வசனத்தின்படி எழுதப்பட்டிருக்கிற கற்பனைகளின் படி வாழுகிறவன், தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்றவன், தன் குடும்பத்தை அமைத்துக் கொள்றவன் என்பது அர்த்தமாகும்.
So das bedeutet also derjenige auf seinen Wege geht, das bedeutet der Ehemann, der sich vor dem Herrn fürchtet, nach seinen Worten lebt, seinen Weisungen, seine Gebote einhält und alles tut, was der Herr ihm sagt, er wird eine wunderbare Familie haben, eine gesegnete Familie haben und er selbst wird auch gesegnet sein.
ஒரு புருஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக நமக்கு போதிக்குது.
So die Bibel beschreibt uns oder lehrt uns klipp und klar, wie sollte ein Ehemann sein?
குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும் என்று சொல்லி நான் உலகம் நமக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, பத்திரிகையில படிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, சஞ்சிகையில படிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, மற்றவங்க நமக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லையே, வேதத்தில் ஆண்டவர் நமக்கு தெளிவாக போதி வச்சிருக்க, ஒரு புருஷன் எப்படி இருக்கணும் என்று வடிவாக போய் நமக்கு சொல்லி தந்தார்.
So die Welt braucht uns nicht zu belehren, wie ein Ehemann zu sein hat oder wir brauchen das nicht in einer Zeitschrift zu lesen oder in irgendwelchen Internetforen oder sonst irgendwo, denn die Bibel, die lehrt uns, wie sollte ein Ehemann sein.
அப்படியே ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தில் ஆண்டவர் தெளிவாக
சொல்லி வைத்திருக்கிறார்.
அப்படியே பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் வேதத்தில் சொல்லி
வைத்திருக்கிறார்.
எல்லாவற்றுக்கும் பதில் ஆண்டவருடைய வேதத்தில் இருக்கிறது.
Alles gibt es eine Antwort in der Bibel.
இப்ப நாம செய்ய வேண்டியது என்னென்றால் ஆண்டவருடைய வேதத்தை அனுதினமும் படித்து படித்து அவைகளில் இருந்து தேவ வழிகளை நாம கண்டுகொள்வது கற்றுக்கொள்வது.
Was ist jetzt unsere Aufgabe? Wir müssen tagtäglich jeden Tag die Bibel oder die Worte Gottes lesen und uns darin eintauchen, damit wir das auch verstehen.
ஒவ்வொரு குடும்ப தலைவனும் முதலாவது தேவனுக்கு பயப்பட வேண்டும்.
So jeder Ehemann oder das Haupt der Familie, er muss sich vor dem Herrn fürchten.
அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும்.
Er muss auf seine Wege laufen.
குடும்ப தலைவன் கற்பனைகளின்படி நடக்க
வேண்டும். Er muss die Weisungen Gottes einhalten.
குடும்ப தலைவன் தேவனுடைய வசனத்தின்படி வாழ தன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும்.
Er muss sich hingeben nach den Worten Gottes zu leben.
குடும்ப தலைவன் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும்.
Er muss sich hingeben nach dem Willen Gottes zu leben.
குடும்ப தலைவன் தேவனுக்கு பயந்து நடக்க
Er muss sich vor ihm fürchten.
ஆகவே அப்படி அவர் நடந்து தேவனுக்கு பயந்து தேவனுடைய வழியில் நடக்கும் பொழுது சொல்லப்பட்ட வாக்குத்தத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் வாக்கு மாறாத தேவனாக
இருக்கிறார். Wenn dieser Ehemann all dies tut und dann wird Gott diese Verheißung, die er in diesem Kapitel 128 beschrieben hat, auch über diese Familie kommen lassen.
We cannot change the word. Let the word can change our life.
Wir können die Worte nicht verändern, aber lass die Worte uns verändern.
நாம் தேவ வசனத்தை மாற்ற முடியாது, தேவ வசனம் நம்மை மாற்ற முடியும்.
Wir können das Wort Gottes nicht verändern, aber das Wort Gottes kann uns verändern.
அவர் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனை நடக்கிறதுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தே ஆகணும்.
Daher jeder Ehemann oder jedes Haupt der Familie muss sich dem Herrn hingeben und muss auf seinen Wegen gehen.
தீர்மானம் எடுக்குது பாருங்க, டிசிஷன் மேக் பண்ணுது ஃபேமிலியில.
Denn das Kopf selber, das trifft die Entscheidung. Und dieser Kopf trifft die Entscheidung für die Familie.
Aber Purushan kudumbathile sariyana theermanangalai edukkiradhukku andha purushanukku sariyaga devanodu sariyana oru thodarbu irukkanum akkiyum irukkanum paaru.
Und wenn dieses Haupt der Familie oder beziehungsweise der Ehemann die richtigen Entscheidungen treffen will, dann muss er auch dementsprechend mit Gott gehen, mit Gott laufen.
தேவனோட ஐக்கியத்தை வச்சுக்கொள்ளாம உலகத்தோட ஐக்கியத்தை வச்சுக்கொண்டு நாம முடிவுகளையும் தீர்மானங்களையும் எடுக்கிறபடியால குடும்பத்துல குழப்பம் உண்டாகுது பாருங்க.
So, weil wir aber Gemeinschaft mit der Welt haben und nicht mit Gott, treffen wir manchmal falsche Entscheidungen und diese falschen Entscheidungen bringen dazu, dass Unklarheiten oder irgendwelche Probleme, Bedrängnisse in dieser Familie entstehen. Oder manchmal handeln wir oder handelt dieser oder Ehemann nach seinem eigenen Verstand, nach seiner eigenen Klugheit und trifft Entscheidungen, aber als Konsequenz ist, dass er irgendwann Probleme für die Familie bringt.
போல ஒவ்வொரு குடும்பஸ்தருக்கும் குடும்ப தலைவருக்கும் கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய நாமத்தையும் முன்னிட்டு நான் சொல்லுகிற புத்திபதி என்னவென்றால், நாம் ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தேவனோடு சரியான ஐக்கியத்தை பேணிக் கொள்ள வேண்டியது அவசியம். அவசியம் மட்டுமல்ல அவசரமும்
கூட. Das hier sitzt, oder für jede Ehemänner sage ich als Ratschlag, wir müssen die Gemeinschaft mit Gott halten und das ist sehr, sehr, sehr notwendig, dass wir Gemeinschaft mit Gott haben und nicht mit der Welt.
என்றைக்காவது குடும்பத்தலைவர் நாம ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே எப்படி என் குடும்பத்தை நடத்துறது, எப்படி என் பிள்ளைகள் மனைவியை நடத்துறது, என்றைக்காவது நாம் ஆண்டவரிடத்தில் அப்படி நாம் செபித்திருக்கிறோம்.
Hat irgendein Kopf der Familie oder die Ehemänner hier sitzen, haben wir irgendwann mal jemals gesagt, Herr Gott, leite mich und meine Familie und hilf mir, die richtigen Entscheidungen zu treffen?
God knows everything.
Gott weiß alles und unser Gewissen weiß das auch.
You know why? Weißt
du warum?
Ovvor kudumbathalaivanum தன் மனைவி பிள்ளைகளை தன் குடும்பத்தை எப்படி நடத்தினார்கள் என்கின்ற ஒரு கணக்கு கர்த்தருக்கு ஒப்புவித்தே ஆகும்படி சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு அன்போடு சொல்கிறேன்.
In jeder Kopf einer Familie, jeder Ehemann, er muss Rechenschaft ablegen vor Gott. Wie hat er seine Familie Gott gegenüber, beziehungsweise wie hat er seine Familie geleitet?
இதை நினைக்கும் பொழுது நான் பயப்படுகிறேன்.
Wenn ich darüber nachdenke, habe ich Angst. Daher bin ich sehr vorsichtig, soweit es geht, bin ich sehr, sehr vorsichtig über meine Familie. Denn es steht geschrieben, Kinder sind Segen Gottes. Denn das, was Gott uns gegeben hat, das, womit Gott uns gesegnet hat, das müssen wir bewahren und beschützen. Wir sehen ja sehr viel in der Welt, viele bringen Kinder zur Welt und erziehen die, und danach können wir auch sehen, wie die Kinder leben.
So, அப்படிப்பட்ட அவபக்தி நிறைந்த உலகத்தில் பெற்றோராகிய நாம் பிள்ளைகளை குறித்து எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய மனதில்
gerade in dieser krummen und schiefen und boshaften Generation müssen wir unsere Kinder davor beschützen und geradewegs zu Gott leiten.
ஆகவே கர்த்தருடைய வசனத்தை முன்னிட்டு தேவ சமூகத்திலே நான் சொல்லுகிற ஒரு காரியம், எவரையும் பயன்படுத்தவும் அல்ல குற்றப்படுத்துவதும் அல்ல, சத்தியத்தின்படி நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தன் குடும்பத்தை குறித்த ஒரு கணக்கு நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆக வேண்டும்.
Deswegen sage ich im Namen des Herrn Jesus Christus an diesem Ort, jeder Ehemann, jeder Kopf der Familie, ihr habt die Verantwortung, ihr habt die Verpflichtung und ihr müsst irgendwann die Rechenschaft vor Gott ablegen, wie ihr eure Familie geleitet habt. So, mit Liebe bitte ich dich darum, diese Worte, die ich heute dir verkündet habe, in deinem Herzen aufzuschreiben und zu bewahren und dich daran zu halten.
So, Kudumba Talevan, Purushanadam, Devan und Akkivaka Grundi, Pakti.
So ein Ehemann, er muss lernen, stetig Gemeinschaft mit Gott zu haben und dadurch deine Familie zu leiten.
அது மாத்திரமல்ல தன் பிள்ளைகளை குறித்து அவர் கவனமாக கண்காணிக்கிறவனாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு காவலாளியாக இருக்க
வேண்டும். Er muss auch sogenannter oder sozusagen ein Hüter für seine Kinder sein.
So, அதே நேரத்தில் பிள்ளைகளை குறித்து கருத்தாக கவனமாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் தன் மனைவிடத்திலும் புருஷனானவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது.
Nicht nur seine Kinder beschützen, Hüter sein, sondern auch seine Ehefrau muss er lieben und bewahren und beschützen.
புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து.
Kapitel 5, Vers 25.
Und ihr Männer, liebt eure Frauen, liebt sie so, wie Christus die Gemeinde geliebt hat. Er hat sein Leben für sie hingegeben.
So, achtet
ganz genau, hier ist das Wort Gottes, was er zu den Ehemännern sagt. Ihr Männer, liebt eure Frauen. Wenn wir das noch ein bisschen tiefer analysieren würden, steht da geschrieben, so wie Christus die Gemeinde geliebt hat, sollen die Männer ihre Frauen lieben. So, bevor ich selbst verheiratet war, habe ich sehr viele Ehepaare oder sehr viele Leute getraut. Aber heute rede ich aus Erfahrung.
திருமணம் ஆனபோது பொறுமையை கற்றுக்கொண்டு.
Als ich geheiratet habe, habe ich Geduld gelernt.
பிள்ளைகள் பிறந்தபோதோ நீடிய பொறுமையை கட்டுக்கொண்டு வருகிறேன்.
Und als ich meine Kinder zur Welt gebracht hatte, lerne ich immer noch langmütig, also lang auf langfristige Art und Weise geduldig zu sein.
திருமணம் ஆனபோது பொறுமையை கட்டுக்கொண்டு இப்ப பிள்ளைகள் பிறந்த பிற்பாடு நீடிய பொறுமையை கட்டுக்கொண்டு வருகிறேன்.
So als ich verheiratet war, habe ich gelernt geduldig zu sein, diese Erfahrung habe ich gemacht. Und nachdem ich meine Kinder bekommen hatte, habe ich gelernt, noch langfristig, auf langfristige Art und Weise noch mehr geduldiger zu sein. So, der Mann oder ihr Männer, ihr müsst eure Frauen lieben. Das ist ein Gebot Gottes. So wie Christus die Gemeinde geliebt hat, müsst ihr Männer eure Frauen lieben. Das ist ein Gebot Gottes. Also dürft ihr nicht einfach irgendwie wie eure Frauen behandeln.
கடினமான வார்த்தைகளை இருதயங்களை உடைத்து நொறுக்குகிற வார்த்தைகளை மனைவிகளை பார்த்து பேசக்கூடாது.
Sag keine Worte, die eure Frauen verletzen können.
மனைவிகளை அடிமை போல நடத்தக்கூடாது.
Behandelt eure Frauen nicht wie Sklaven.
அல்லது மனைவிகளை இரண்டாம் தர பிரஜை போல பார்க்கக்கூடாது.
Oder behandelt eure Frauen nicht wie irgendein Fremder.
மனைவி தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம்.
Denn die Frau ist ein Segen, das du erhalten hast durch Gott.
அவள் உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவிதான்.
Denn diese Frau wurde dir gegeben.
அவளோட அன்பாக வாழ வேண்டும்.
Zügelt euch nicht, eure Frauen schlagen, denn das ist eine Unzucht. Denn es ist das Gebot Gottes, die Frau, die er uns gegeben hat, auch zu beschützen, sie auch zu bewahren, denn sie verlässt sich auf euch. Hast du vielleicht verletzende Worte deiner Frau gegenüber gesprochen oder sie auch geschlagen, was auch sein mag? Ich sage dir an dieser Stelle, du musst dich dringend bekehren. Denn so wie du deine Frau behandelst, wird sie nicht hier drumherum hier bei den anderen Leuten rumerzählen. Das wird sie nicht tun. Denn sie will ja die Ehre ihres Mannes bewahren. Sie will das ja nicht hier rumposaunen. Aber Gott selbst, er sieht alles. Wo ist unser Glaube? Wo ist unser heiliges Leben? Wo ist die Hoffnung, die wir auf dem Herrn haben? Inwiefern handeln wir nach den Worten Gottes in unserem Leben? Inwiefern handeln wir danach? Gott selbst, er sieht alles. Daher, meine Lieben, der Ehemann oder ihr Männer liebt eure Frauen. Nicht nur das, ihr müsst auch Väter sein, die eure Kinder beschützen, auf sie aufpassen.
குடும்ப தலைவர் பொறுப்பு இல்லையா? responsibility before the Lord.
Denn wir dürfen nicht einfach so leben. Ja, die Kinder gehen zur Schule, sie kommen nach Hause. Nein, du hast die Verpflichtung für deine Kinder. Du musst deine Kinder fragen. Du musst auf sie aufpassen. Wo gehen sie? Sie gehen zur Schule. Wann gehen sie zur Schule? Wann kommen sie wieder? Mit wem haben sie Freundschaft? Oder mit wem schließen sie Freundschaften? Was machen sie in ihrer Freizeit? Du musst auch mit ihnen reden können. Du musst auch ein Vater sein, der mit deinen Kindern redet und auf sie auch aufpasst als Hüterfunktion.
Adi mathramille da solven ovvor kudumba thalaivanum tan pillaigalukku devarude vasanathai sollikoduga kadanadiyaga irukku.
Und nicht nur das, er hat auch die größte Verantwortung, seinen Kindern die Worte Gottes zu vermitteln, zu predigen, zu zeigen.
Maybe you can reject,
du kannst vielleicht ablehnen
what I am saying, but I know what I preach. Oru velai da solradha ungala idhayathile neenga nekale padala. It is up to you, but I know what I preach. என்னை பொறுத்தவரை நான் கத்தெடுத்து கற்றுக்கொண்டது, எனக்கு ஆண்டவர் காட்டி தந்தது, என் பிள்ளைகளுக்கு தேவனை குறித்தும் தேவ வசனங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமையா.
Vielleicht mögst du diese Worte, die ich gerade gesagt habe, in deinem Herzen ablehnen, aber ich weiß, was ich predige. Das sind die Worte Gottes, die er mir gegeben hat, mir gezeigt hat und das, was ich auch meinen Kindern weitergebe, meiner Familie.
ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்க ஒரு போதகரா இருக்க முடியாது, உங்க பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கறீங்க. நான் இங்க வாங்க, நமக்கு தெரிஞ்ச வேத வசனங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கும், பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறார்களா, படிக்கிறார்களா, வீட்டில ஜெபிக்கிறார்களா, கத்தரை தேடுகிறார்களா என்பதை பார்க்கறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் நாம் உண்டு கற்று வர வேண்டிய அவசியம் இல்லையே. பைபிள் ஸ்கூலுக்கு போய் வர வேண்டிய அவசியம் இல்லையே. நாம் கற்றுக்கொண்ட வசனங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, வீட்டில பிள்ளைகள் செவிக்கிறார்களா, ஆண்டோட வேதத்தை வாசிக்கிறார்களா, தேவனுக்கு பயந்து நடக்கிறார்களா, இதையெல்லாம் குடும்ப தலைவர்களாக நாம் கவனிக்க வேண்டிய காரியம் இல்லையா? அதனாலதான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பொறுப்பில் இருந்து தவறினபடியா தான் இன்றைக்கு வெளியில நாம பார்க்கிறோம். இந்த தேசத்துல அநேக வாலிப பிள்ளைகள், அநேக பிள்ளைகள், அநேக வாலிப பிள்ளைகள் கடவுள் அற்றவர்களாக, தேவ பக்தி அற்றவர்களாக, நாத்திகளாக மாறி இன்றைக்கு இந்த உலகம் சின்ன பின்னமாக போய்கொண்டிருக்கிறது, சீரழிந்து போகிறது நாம் பார்த்துக் கொண்டிருக்கோமே கண்டால. திங்க் வாட் ஐ ஆம் சேயிங்.
Denn ihr mögt vielleicht in eurem Herzen denken, Pastor, ja, du bist ja ein Prediger, deine Kinder vermittelst du deine Worte, das, was du gelernt hast. Ich sage euch, nein, man braucht nicht irgendwie auf einer Bibelschule gewesen zu sein oder was Besonderes zu sein oder Prediger zu sein, auf seine Kinder Acht zu geben. Liest mein Kind denn ordentlich Bibel? Oder betet mein Kind denn jeden Tag täglich? Darauf zu achten, dafür muss man nichts Besonderes drauf haben. Dafür muss man einfach nur mit den Kindern gut umgehen können, denen die Worte Gottes einfach zeigen und darauf aufpassen. Dafür braucht man kein Prediger zu sein. Und genau diese Menschen, die das nicht getan haben, sehen wir heute in der Welt, wie diese Kinder gerade als Atheisten, als ungläubige Kinder in der Welt unterwegs sind, weil ihre Eltern versagt haben, beziehungsweise die Väter versagt haben, auf ihre Kinder aufzupassen, sie zu beschützen.
நான் செய்யாதது ஒன்றதே உங்களுக்கு போதிக்கல. என்னை பொறுத்தவரையில் கடவுளுக்கு முடியாது, நான் சொல்லுவேன், நான் அபியாசப்படுத்தாத ஒன்று பிரசங்கம் பண்ண தான் வருமா. என் பிள்ளைகள் ஸ்கூல் அளவில் நேற்று பண்ண உடனே நான் கால் பண்ணேன், வேற ஆயும் நான் எங்க நிற்கிறீங்க, வை டு யூ கட் லேட், தட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. என் தேவனுக்கு தந்த பொறுப்பு படி அவர் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறாங்களா, படிக்கிறாங்களா, நேரத்துக்கு வீட்டை வராங்களா, அல்லது வீட்டில் ஜெபம் பண்றாங்களா, வீட்டில் வேதத்தை படிக்கிறாங்களா, இதை கவனிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கடவுளுக்கு முன்னாக்க நான் சொல்றேன், இன்று வரைக்கும் முடிந்த அளவுக்கு இவைகளை என்ற வாழ்க்கையில் நான் கீப் பண்ணிட்டு தேவனுக்கு முன்பாக நான் சொல்றேன், பெருமையாக அல்ல அல்லது உசத்தி பேச அல்ல, கடவுளுக்கு முன்பாக நான் என்ன செய்கிறேன், இதையே நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு கடவுளுக்கு முன்பாக நான் இதை சொல்றேன்.
Ich lehre hier nicht etwas, was ich selber nicht tue, denn ich sage euch nur das, was ich auch wirklich selber in meinem Leben auch handhabe. Denn wenn meine Kinder nicht sondern spät sind, dann rufe ich sofort und frage, wo bist du? Warum bist du zu spät? Ich passe auf meine Kinder auf, ich belehre sie auch. Und das muss ich, das belehre ich und das gebe ich auch heute euch weiter.
அநேக பிள்ளைகள் அப்சன்ட் வரையில் என்று சொல்லி கேள்விப்பட்டு நான் வருத்தப்பட்டேன். நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், எவ்ரி பேரண்ட், உங்கள் வாலிப பிள்ளைகளை தயவு செய்து இந்த வாலிப கூட்டத்துக்கு ஒழுங்காக கிரமமாக அனுப்பி வைங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நாம் இவ்வளவுக்காக பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி படிக்கிறதுக்கு அனுப்புறோம் இல்லையா? நல்லது, கீப் இட் ஆன். அதே போல சபையில யூத் மீட்டிங் வாலிப பிள்ளைகளுக்குரிய கூட்டம், அதற்கு பிள்ளைகள் தவறாக போக பெற்றோர் தவறாம அவர்களை அனுப்பி வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை என்று உண்மையின்படி சொல்றேன்.
Ich habe gehört in letzten youth meeting, also Jugendveranstaltung, da haben viele sind nicht gekommen. Deswegen sage ich euch, passt auf, ihr müsst auch eure Kinder zu solchen Veranstaltungen schicken, denn das ist wichtig, denn da kommen die Kinder zusammen und lernen auch was über Gott. Und daher gebe ich euch nochmal auf den Weg mit, auch hier zu diesen solchen Versammlungen eure Kinder zu schicken.
So,
als erstes, damit Gott eure Familien segnen kann, muss der Ehemann jemand sein, der sich vor dem Herrn fürchtet und auf seine Wege geht.
So,
der Titel der heutigen Predigt ist eine gläubige Familie.
So,
wenn wir in diesem Kapitel, also Psalm 128, nochmal lesen über die Frau, deine Frau wird wie ein fruchtbarer Weinstock sein. Auch wenn der Ehemann das Haupt der Familie ist, eine wichtige Verantwortung hat, ist die Frau doch auch wichtig, denn sie baut eine Familie auf. Verachte nicht die Worte, die ich heute gebe, denn damit deine Familie gesegnet ist, deine Familie gut leben kann, nimm diese Worte in dich auf.
எப்படி தகப்பன் குடும்ப புருஷன் தலைவன் தகப்பன் எப்படி குடும்பத்தை குறித்து கணக்கு கத்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமோ அதுபோல ஒவ்வொரு தாயும் தன் குடும்பத்தை தன் புருஷனோடு எப்படி வாழ்றன்னு சொல்லியும் தன் பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள் என்கின்ற ஒரு கணக்கு கத்தருக்கு கொடுத்து ஆக வேண்டும் சத்தியத்துபடி நான் உங்களை சொல்லுங்க.
So wie der Ehemann eine Rechenschaft ablegen muss vor Gott, wie er seine Familie geleitet hat, muss auch die Frau eine Rechenschaft vor Gott ablegen, wie sie ihre Familie geleitet hat, beziehungsweise ihre Familie aufgebaut hat oder wie sie mit dem Ehemann umgegangen ist.
குடும்பத்தில் தாயுடைய பொறுப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது வேதத்தில் பார்த்து அசந்து போறதா.
Denn die Verantwortung, die eine Frau, eine Mutter hat, das ist ziemlich viel. Ich war sehr erstaunt darüber. Wer eine Frau findet, der hat das Glück gefunden, sagt die Bibel. Steht irgendwo geschrieben, wer einen Mann gefunden hat, der hat das Glück gefunden?
நல்ல மனைவி கத்தர் அருள் கத்தர் அருள் ஈவு எடு வாசிக்கிறோம் எங்கேயாவது நல்ல புருஷன் கத்தர் அருளும் ஈவு எங்க என்று வேதம் எழுதிக்கு நீங்க சொல்ல முடியுமா?
Die Bibel sagt, eine gute Frau, sie ist ein Segen Gottes. Aber nirgendwo steht geschrieben, dass ein Mann ein Segen Gottes ist. So, die Frau hat eine Verantwortung, die wirklich sehr zahlreich ist und sehr viel ist. Wenn die Mutter in ihrer Verantwortung fehlschlägt, dann wird dieser Fehlschlag wird auch ihre Kinder treffen und das wird sehr gravierende Folgen dafür haben. Denn, achtet darauf, die Kinder, die beobachten die Eltern, sie schauen auf die Eltern, sie gucken auf die Eltern.
நீங்க நம்புறீங்களோ நம்பிலியோ நீங்க கண்டுகொள்ளுறீங்களோ காணாமல் இருக்கிறீங்களோ ஆனால் பிள்ளைகள் வீட்டிலே தாய் தகப்பனை கவனிக்கிறார்கள் கண்காணிக்கிறார்கள்.
Ob ihr das glaubt oder nicht, oder ob ihr das schon bemerkt habt oder nicht, aber die Kinder, sie achten, sie beobachten die Eltern zu Hause.
So, வீட்டிலே குடும்பத்தில் தாயின் தகப்பனை எப்படி வாழுகிறார்கள் என்று பிள்ளைகள் கவனிக்கிறார்கள் என்பதை நாம மறக்கக்கூடாது.
Wir dürfen niemals vergessen, dass die Kinder in der Familie die Eltern beobachten, wie sie leben.
குடும்பத்திலே தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு போதகர் என்பதை நாம மறந்துடக்கூடாது.
So in einer Familie, die Mutter und Vater oder die Mutter und der Vater, das sind die Prediger für die Kinder.
இன்னும் சொல்றேன் கேளுங்க. தாயும் தகப்பனும் உங்க வாழ்க்கையில கை கொள்ளாத ஒன்றை உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது முயற்சிக்காதீங்க.
Die sage ich noch eine folgende Sache. der Eltern, und zwar der Mutter und Vater. Das, was ihr nicht tut, ne, versucht nicht euren Kindern das aufzuzwingen, dass sie es tun sollen. Wenn ihr das nicht tut, dann werden es eure Kinder ebenfalls nicht tun.
தாய் தகப்பன் தங்களுடைய வாழ்க்கையிலே கை கொள்ளாத ஒன்றை பிள்ளைகள் கை கொள்ள வேண்டும் என்றோ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றோ நினையாதிருங்க.
Also nochmal, die Eltern, das was ihr nicht zu Hause tut oder das was ihr nicht wonach ihr nicht handelt, das erwartet nicht von euren Kindern, dass sie das tun.
அப்படி நீங்க செய்தால் மாய்மாலமான போதகர் என்று தேவனுக்கு முன்பாக சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன்.
Wenn ihr das tut, dann habt ihr eine Falschheit in eurem Leben.
மத்தேயு 23 அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு, அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள், அவர்கள் செய்கிறபடியோ செய்யாதிருங்கள் என்றார்.
In Matthäus sagt Jesus folgendes, und zwar tut was die sagen, aber lebt nicht so wie die leben.
அவர்கள் தேவ வசனத்தை தான் சொல்றார்கள், ஆனா அவர்கள் வாழ்க்கையும் வித்தியாசமாக இருக்குது. ஆகவே அவர்கள் சொல்றபடி செய்யுங்கள், அவர்கள் செய்கிறபடி செய்யாதிருங்கள் என்று சொல்கிறார்.
Jesus sagt, das was sie predigen, also die Pharisäer, das was sie sagen, das ist zwar das Wort Gottes, aber lebt nicht so wie die Pharisäer leben, denn die tun nicht das Wort Gottes. Daher die Kinder beobachten uns in der Familie. Was mache ich in
der Familie?
Wie lebe ich in der Familie? Wie vertreibe ich meine Zeit? Wie kümmere ich mich um die Familienangelegenheiten?
Everything.
So, wo gehe ich raus? Wie lange bin ich draußen? Mit wem rede ich am Telefon? All diese Dinge beachten die Kinder. Sie hören zu. So, meiner Meinung nach müssen die Eltern von den Kindern wie ein offenes Buch sein.
They should be laid out of our life. We are the witness of Christ in our hope, in our home life. In our family life. Now, பெற்றோர் கணவன் மனைவிதான் பிள்ளைகளுக்கு ஜீவிய சாட்சி சபை குடும்பத்தில் என்பது நம்ம வரக்கூடாது.
Denn wir Eltern sind das lebendige Beispiel und Zeugen, geben Zeugnis ab für Gott und die Kinder, die schauen auf uns.
என்ன கரிபார தேவனுடைய பிள்ளைகளே, மனைவியுடைய பொறுப்பு குடும்பத்தில் மிகவும் முக்கியமானது.
So, meine Lieben, die Verantwortung einer Frau ist sehr, sehr, sehr wichtig in einer Familie. Vielleicht, achtet mal auf eine folgende Angelegenheit, und zwar, vielleicht ist die Frau ein bisschen talentierter als der Mann. Vielleicht kann die Frau ja ein bisschen schlauer oder klüger sein als der Ehemann.
இதை வச்சுக்கொண்டு புருஷன் மேல அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதோ, டொமினேட் பண்றதோ, அல்லது ஐ மீன் புருஷனை ஆளுகை செய்யறதோ, புருஷனை அடக்க பாக்குறதோ, கத்தருக்கு விரோதமான பாவம் முடி சத்தியப்படுது.
Aufgrund dieser Tatsache, weil die Frau vielleicht klüger ist oder vielleicht talentierter ist, die Überhand zu nehmen, also über den Mann zu stehen zu wollen, das ist Sünde.
You should be respect your husband which has given by the Lord. தேவனால உனக்கு கொடுக்கப்பட்ட கணவனை கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் நீ கனம் பண்ண வேண்டியது உடைய கடமை என்று சத்தியம்.
Der Ehemann, der dir gegeben worden ist, den musst du respektieren.
So, we have to respect our
das ist unsere Verantwortung, beziehungsweise die Verantwortung einer Frau, deinen Ehemann oder ihren Ehemann zu beschützen, beziehungsweise zu ehren, zu respektieren.
Nicht
nur das, die Frauen sollen auch ihren Männern sich unterordnen.
ஆகவே புருஷனை பார்த்து கண்ட மாதிரி கதைக்கிறது, கடினமான வார்த்தைகளை பேசுறதும், அவங்களை அவமதிக்கத்தக்கதான வார்த்தைகளையும் செய்கைகளையும் செய்கிறதும் கதைக்கிறதும் கத்தருக்கு விரோதமான அப்பட்டமான பாவம் என்று சத்தியது பற்றி நமக்கு சேதத்துல சண்டை பிடிக்கிறது பாவம், பொய் சொல்றது பாவம், களவெடுக்கிறது பாவம், அதுகளை தான் நம்ம மனதில் இதுகளை நாம் அதிகமாக கண்டுகொள்றது இல்லையா? ஆகவே நம்ம கண்டுகொள்ள வேண்டியது அவசியமாகும், அவசரமாகும்.
Achtet darauf nicht, dass ihr respektlose Wörter euren Mann gegenüber ausspricht, nicht mit verletzenden Worten oder ihn einfach entehrt, all diese Dinge, das ist Sünde. Nicht nur klauen ist Sünde, sondern wenn man miteinander zankt, nicht nur das ist Sünde, sondern auch solche Dinge mit falschen Worten umzugehen und ihn respektlos zu behandeln, das ist auch Sünde.
So, let us change our mind, let us change our lifestyle. Namre walke, namre mind, namu mati kulle karanadi kalaire karom. Kattore vasarunte nimitto.
So, wir sind Schuldner dem Gott gegenüber, unser Leben zu verändern. Wir müssen tagtäglich unser Leben ändern.
So, purushane baneviyanu var respect pannanu. Veda vesaru tarivai solrade.
So, die Frau hat ihren Ehemann zu respektieren.
Saral mudirbaidilum, Abrahamai.
Die Bibel sagt, Sarah, sie hat ihren Ehemann Abraham, auch als sie sehr, sehr, sehr alt war, ihn als mein Herr bezeichnet.
So according to the scripture, you have to respect your husband. Mattavakale ganapanda theriyira namakku nalladhu.
So nach dem Wort Gottes sage ich, die Frau muss ihren Ehemann respektieren. Wir wissen, wie wir andere Menschen zu respektieren haben. Es ist gut, aber viel wichtiger ist auch, dass wir unseren Ehemann
respektieren.
Und nicht nur das, der Ehemann, nicht nur, dass er mit anderen Frauen vielleicht ein bisschen liebevoller umgeht, der muss lernen, mit seiner eigenen Frau liebevoll umzugehen. Nicht nur auch die Ehefrau. Die Ehefrau geht vielleicht mit anderen Männern vielleicht liebevoll um oder spricht mit ihr ganz sanft, aber sie muss auch lernen, mit ihrem Ehemann zu sprechen. Daher, weil die Zeit rennt, möchte ich zu einem wichtigen Punkt jetzt übergreifen.
So, da habe ich gesagt, dass der குடும்பத்துக்கு தலையாக இருந்தாலும் மனைவியுடைய பொறுப்பு குடும்பத்துல மாபெரிதுன்னு சொன்னேனே அதை குறித்து நான் இப்ப சொல்ல போறேன் கொஞ்சம் கவனிங்க வேத வசனத்தின்படி சொல்ல போறேன்
auch wenn der Ehemann das Haupt der Familie ist hat die Frau sehr viele oder wichtige Verantwortung zu tragen das möchte ich noch hier nochmal aufgreifen
there are seven kinds of women in the book of Proverbs I can found out ஏழு விதமான ஸ்திரிகளை குறித்து நீதிபதிக்கு புத்தகத்துல படிச்சே பார்த்தேன் அந்த ஏழு விதமான ஸ்திரிகளையும் உங்களுக்கு முன்பாக அடுக்கிறது வருத்தமாக இருக்கும் நம்புறேன் அது பக்தியும் பரிசுத்தமாக வாழ உதவியாக இருக்கும்
நம்புகிறேன் Ich denke, das wird sehr gut und hilfreich sein.
So, ஏழு விதமான ஸ்திரிகளை குறித்து நீதிபதிகள் சொல்றது தயவு செய்து கொஞ்சம் படிச்சுக்கொள்ளுங்க சிந்திங்க முடிமான குறிச்சுக்கொள்ளுங்க முடிமான இதை உங்களுடைய கிச்சனுக்குள்ள சபைக்கிடத்துல ஒட்டி வையுங்க அதை பார்க்கும் பொழுது நம்ம பக்தி உள்ளவளாக வேதவசனத்தின்படி வாழ நமக்கு உதவியாக இருக்கும்
So, über sieben Eigenschaften einer Frau habe ich in Sprüche gefunden. Ich denke, das wird auch hilfreich sein. So, behalte das bitte in eurem Herzen.
Check, check, check. Number one. முதலாவது ஸ்திரியை குறித்து நாம் பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10 வசனம் கொஞ்சம் வேகமாக
ஸ்பிருஷ 31 வெர்ஸ் 10
31 அதிகாரம் 10 வசனம்
வெர்ஸ் 31 வெர்ஸ் 10
கமலாரியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது
Eine tugendhafte Frau, wer findet sie? Sie ist weit mehr als die kostbarsten Perlen.
So, குணசாலியான ஸ்திரி So, முதலாவது ஸ்திரி
So, als erstes eine tüchtige Frau, eine mit guten Eigenschaften.
Ist
edler als die köstlichen Perlen.
So, aber விலையேறப்பட்ட ஒரு ஸ்திரி அவளோட gift. புருஷனுக்கு நல்ல மனைவி இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட் நல்ல மனைவி புருஷனுக்கு தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல மிகப்பெரிய கொடை என்று நான் சொல்லுவேன்
Sie ist ein wertvolles Geschenk die Frau ist ein wertvolles Geschenk von Gott ihrem Ehemann gegeben
So குணசாலியான ஸ்திரீ என்று வேதம் சொல்கிறது
So eine tüchtige Frau mit guten Eigenschaften
So இந்த குணசாலியான ஸ்திரீ குணாதிசயங்களை குறித்து அந்த 31 அதிகாரத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது
Und über diese tüchtige Frau wird auch weiterhin beschrieben
in diesem 31. Kapitel விளங்கப்படுத்துவனா
So, ich bräuchte noch eine weitere Stunde, wenn ich das hier nochmal ausführlich beschreiben soll. Wie sollte eine tüchtige Frau sein? Das könnt ihr ja zu Hause selber nochmal euch durchlesen, ihr Frauen. So, wenn sie ihren Mund aufmacht, ist voller Weisheit.
குணசாலியான ஸ்திரீ தான் பேசுகிறது இன்னதென்று யோசித்து பேசுவாள் பேசின பிற்பாடு தான் யோசினதை பேசினதை யோசிப்பாள் அவள் ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள் என்று எழுதப்படுது. கண்டபடி அவள் கதைக்க மாட்டாள், கண்டவைகளை கண்டபடி தன் வாயை திறக்க மாட்டாள். ஏனென்றால் அவள் குணசாலியான ஸ்திரீ
என்று சொல்லப்படுகிறது. Sie denkt vorher nach, bevor sie was sagt, und denkt nicht dann nach, nachdem sie es ausgesprochen hat. Denn wenn sie ihren Mund aufmacht, kommt Weisheit raus.
Aber nadakkira nadakkainal, avaludaiya vaalkainal, purushan, naanamadiyamal.
Denn weil seine Frau voller Weisheit ist, wird ihr Ehemann vor den großen Toren stehen und wird sehr geehrt sein und wird mit seinen Feinden reden können.
Number 2, zweite Stri, Neethipoligal 14 Adhigaram, 1st Vasanam. Come with me please. 14:1, sigrapadi.
Sprüche 14:1.
Sigrapadi 14:1.
புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள்.
Die Weisheit der Frauen baut ihr Haus, die Torheit reißt es mit eigenen Händen.
So இரண்டாவது ஸ்திரீ புத்தியுள்ள ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது.
So die zweite Eigenschaft einer Frau ist, sie ist eine Weisheit, eine Frau voller Weisheit.
இங்க புத்தியுள்ள ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்க இந்த வார்த்தை அங்க யுனிவர்சிட்டில போய் படிச்சிட்டு வந்த பட்டம் பெற்ற ஸ்திரீ குறித்து இங்க சொல்லப்படல.
Es war eine Frau geschrieben, die auf Universität war und einen Titel erlangt hat.
Pay the total attention to the word of God. Try to understand what the Bible says. வேத வசனம் என்ன நமக்கு சொல்லுது என்பதை கொஞ்சம் கவனிச்சால் எவ்வளவு நல்லமா இருக்கு பாருங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்.
Achtet genau auf die Worte, schenkt eure Aufmerksamkeit. Und zwar da steht, die Weisheit der Frauen baut ihr Haus auf.
Auch
wenn der Ehemann das Haupt der Familie ist, das Haus aufzubauen, das ist die Pflicht einer Frau.
ஒரு தாய் தன் பொறுப்பில் இருந்து தவறும் பொழுது அந்த குடும்பத்தில் ஏற்படுகிற சீரழிவு விவரிக்க முடியாது.
Wenn eine Frau ihren Verpflichtungen nicht nachgeht, dann wird diese Familie zugrunde gehen.
லோத்தின் மனைவியை குறித்து வேதத்தில் நாம படிக்கிறோம்.
Wir lesen doch über die Frau von Lot in der Bibel.
அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா பிள்ளைகள் தாப்பனோடு தவறாக நடந்துறதுக்கு இடமே இல்லை என்பதை நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியுமே.
So wenn sie da gestanden hätte, wo sie hätte stehen sollen, dann wäre keine Inzest, dann wäre Lot nicht mit seinen hätte nicht mit seinen Töchtern verkehrt.
அவள் தவறினபடியால் தன் பொறுப்பு அவள் குடும்பம் அவருடைய பிள்ளைகள் சீரழிந்து ஆண்டவர் அருவறுக்கிற ஒரு சந்ததியார். 10 தலைமுறைக்கு சன்னிதானத்துக்கு வரக்கூடாது. தேவனால அருவடிக்கப்படுகிற ஒரு வேலை காரியத்தை செய்து அருவறுப்பு சந்ததியாக மாறுது. நாம்
பார்க்கிறோம். Generation von Gott verflucht.
இந்த காலமே நான் யோசிதேன், என்னடி இப்படி லோத்தர பிள்ளைகள் இப்படி அருவருப்பாக நடந்தார்கள் சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தேன்.
So ich habe darüber nachgedacht, wie konnten die Töchter von Lot so diese Unzucht betreiben?
அதுல உண்மை என்ன தெரியுமா?
Wisst ihr, was die Wahrheit dahinter steckt?
லோத்தும் பிள்ளைகளும் மனைவியும் எங்க இருந்திருக்கார்கள் தெரியுமா?
Wisst ihr, wo Lot und seine Kinder, seine Familie waren?
Sodom und Gomorrah இருந்திருக்கார்கள்.
Sie lebten vorher in Sodom und Gomorra.
Sodom und Gomorra வாழ்ந்திருக்காங்க.
Sie lebten in Sodom und Gomorra.
அங்க அவர்கள் வாழும் பொழுது அந்த இடத்தில் இருந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை எல்லாம் செய்தார்கள் என்பது நிதர்சனமாகும்.
Und als sie dort gelebt haben und diese Leute, diese Menschen, diese Völker in Sodom und Gomorra, die haben auch in dieser Unzucht gelebt. Und das ist doch öffentlich.
அவர்களிடத்திலிருந்து இவர்கள் கற்றுக்கொண்டார்கள்.
Und sie haben das von denen übernommen.
கற்றுக்கொண்டதை வாழ்க்கையில கை கொண்டார்கள்.
Und das, was sie gelernt hatten, haben sie jetzt angefangen umzusetzen.
அவர்கள் அருவருக்கப்பட்டார்கள்.
Und sie wurden verabschiedet von dem Herrn.
ஒரு தாய் தன் பொறுப்பிலிருந்து விலகும் பொழுது குடும்பத்தில் பிள்ளைகளின் வாழ்வில் பாரிய பாதிப்பை கொண்டு வரும்.
Wenn eine Mutter versagt, ihren Verpflichtungen nachzugehen, werden die Konsequenzen gravierend sein für die Familie.
புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள்.
Die Frau mit Weisheit, die baut ihr Haus auf.
So யார் புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறவள் புத்தியுள்ள ஸ்திரீ.
Wer ist eine Frau voller Weisheit, die ihr Haus aufbaut?
படிச்சு பட்டம் பெற்று வந்தும் தன் குடும்பத்தை ஒழுங்காக நடத்த தெரியாத ஒரு ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீயாக மாறும்.
Und wenn diese Frau einen großen Titel hat und sehr gebildet ist, aber hat versagt, ihre Familie zu leiten. Auch wenn diese Frau vielleicht einen großen Titel hat, sehr gebildet ist, aber versagt hat, ihre Familie richtig zu leiten, dann ist sie eine dumme Frau.
You should know how to maintain your family in the presence of God.
Du musst Du musst wissen, wie du deine Familie zu leiten hast.
Denn
ihr Mütter, ihr müsst darauf Acht geben, wie ihr eure Familie leitet, wie ihr euer Haus aufbaut. Von klein an müsst ihr denen beibringen. Von klein an müsst ihr das Wort sehen. Von klein an müsst ihr denen beibringen, zu beten.
Aber
wenn ihr versucht, nachdem sie ganz im großen Alter sind, dann wird das sehr, sehr schwierig.
ஆகவே, you should know your responsibility. புத்தியுள்ள ஸ்திரியாதனை இருக்கிறதுக்கு, குடும்பத்தை கட்டுவதற்கு, பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு, தாய்மார் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக.
So, wir in der Familie, wir müssen darauf achten, wir müssen von klein an den Kindern beibringen, wir müssen mit ihnen praktizieren, zu beten, zu preisen, die Bibel zu lesen. Wenn wir von klein an versuchen, dann werden sie das auch handhaben in hohem Alter. Aber wenn du nur plötzlich versuchst, in ihrem erwachsenen Alter, sie zu fragen, kommt beten, dann werden sie sagen, nein, ich möchte nicht. Aber deswegen sage ich, wir müssen, oder die Frauen haben die Verantwortung und Verpflichtung, ihre Kinder von klein an den Kindern beizubringen, wie sie in Gott zu leben haben.
ஆகவே நரக அக்கினிலிருந்து பிள்ளைகளை தப்பிக்கூட நம்ம பொறுப்பல்லவா? ஆகவே சிறுவயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிக் கொடுத்து, வசனத்தை சொல்லிக் கொடுத்து, ஜெபிக்க நாம அவங்களை பழக்கி வர வேண்டியது பெற்றோராகிய நம்மட பொறுப்பு இல்லையா?
Wir dürfen unsere Kinder nicht zu gebildeten Leuten machen und letztendlich in die Hölle schicken. Ihr wisst ja, wie schlimm die Hölle ist. Genauso wie wichtig die Bildung ist, ist noch wichtiger, dass wir unsere Kinder aufziehen in dem Herrn, Gottes, in seinen Worten, ihn zu preisen, zu beten, die Bibel tagtäglich zu lesen. Das ist viel, viel wichtiger, denn dadurch bewahren wir unsere Kinder, dass sie nicht in der Hölle landen letztendlich.
அவங்களை படிப்பிட்டு பொறுப்பு கடமை. ஆனா படிப்பில் ஆண்டவர் இயேசுவோட வாழ்க்கையில முதலாக இதயம் இதயத்தின் பாரம், இது என் பொறுப்பும் ஜபமும். தேவனறிவார் தேவனுக்கு.
Ich sage es offen und ehrlich vor Gott und vor euch, ich habe meinen Kindern erstmal vorgelegt, dass Gott die oberste Priorisierung hat. Er ist Nummer eins und danach die Bildung. Die Bildung, das ist zwar eine Verpflichtung, die wir nachgehen müssen, es ist gut, aber viel, viel, viel wichtiger ist Gott. Gott muss in unserem Leben die Nummer eins haben.
When I was staying in Canada, கனடாவுல நான் இருந்த நாட்களில் அதே சபை ஆராதனையில பிரசங்கம் பண்ணிட்டு கீழே இறங்கி ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு வயசான ஒரு மனிதர் தேடி வேகமாக வந்தார்.
Als ich in Kanada Dienste gemacht hatte und als ich dann von der Bühne runterging, da kam ein alter Mann zu mir entgegen und wollte, dass ich bete.
அவருடைய பேர் பூரண சத்குணம்.
பூரண சத்குணம் ist sein Name. Und auch als ich dort in Kanada verweilte, war er schon verstorben oder ist verstorben. Sein ältester Sohn ist in Amerika ein Arzt. Und von diesem alten Mann habe ich die Beerdigung geleitet. Und an diesem Gottesdienst, wo ich diesen alten Mann getroffen hatte, sagte er Folgendes zu mir:
Tambi, die Sondermadri, im Pillekelela, Allah Padikavache. படிக்க வைக்கலாம், செய்யுங்க, படிக்க வைங்க, படிக்கல, ஆனா
Dieser alte Mann kam mir entgegen und sagte, hör mal, du hattest recht. Ich habe meinen Kindern so viel Bildung gegeben, wie es nur ging. Der eine ist Arzt und der andere, keine Ahnung, die sind auf jeden Fall sehr gebildet, aber ich habe vergessen, diesen Kindern, meinen Kindern, Jesus vorzulegen, ihm zu folgen.
So, putti ulla stri tan veette kattugiraar.
So, eine Frau voller Weisheit baut ihr Haus auf.
So, purushan thaliya kadal veette kattugira poruppu striida kaiyila
da. Auch wenn der Ehemann das Haupt der Familie ist, die Verantwortung, ein Haus, das Haus aufzubauen, ist liegt bei der Frau.
Nee eppadi purushana kavudikira, nee eppadi pullegalai kavudikira, nee eppadi pullegalodu nadandu kolra, evvalu neram pullegalukkaga selavudikira. நீங்க பதிவு செய்யாவிட்டாலும் பரலோக எல்லாத்தையும் பதிவு செய்து கொண்டே இருக்கேன் சத்தியத்துக்குரிய அவனு சொல்றேன்.
Wie gehst du mit deinem Ehemann um? Wie baust du dein Haus auf? Wie achtest du auf deine Kinder? All das musst du vor Gott eines Tages Rechenschaft ablegen für all das.
ஒருவேளை அதிகமான நேரத்தை நாம வேத தளத்தில் செலவழிக்கிறபடியால் பிள்ளைகள் வீட்டிலே தனி இருந்து தங்கப்பாட்டுக்கு போயிடாதபடி தயவு செய்து உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்த பிள்ளைகளை குறிச்சு
Verweilt nicht zu lange auf der Arbeit und lasst eure Kinder zu Hause alleine, denn wir wissen dann nicht, was mit unseren Kindern passieren wird. Wir müssen auf sie Acht geben. Und die Kinder sind Segen der Familie, daher passt auf eure Kinder auf.
Nummer 3, Sprüche 11, 22,
bitte.
மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திற்கு சமானம்.
Ein goldener Ring in den Rüssel einer Sau, so ist eine schöne Frau ohne Sittsamkeit.
அடுத்து மூன்றாவது ஸ்திரீ என்றால் மதிகேடான ஸ்திரீ.
Die dritte Frau ist eine Frau ohne Zucht.
So, முதலாவது நான் சொல்ல குணசாலியான ஸ்திரீ.
So, erstens haben wir eine tüchtige Frau.
Dann das eine புத்தியுள்ள ஸ்திரீ.
Danach weiß eine so, eine Frau voller Weisheit.
மூன்றாவது நான் சொல்ல மதிகேடான ஸ்திரீ.
Und drei eine Frau ohne Zucht.
So, மதிகேடான ஸ்திரீ. மதிகேடான அழகுள்ள ஸ்திரீ. அது பேர். மதிகேடான அழகுள்ள ஸ்திரீ. பன்றியின் மூக்கில் இருக்கிற பொன் மூக்குத்திக்கு சமானம். பன்றியின் காரி உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் சொல்ல போல பன்றியின் எல்லாத்துக்கும் மூக்கத்தான். ஷேர் என்ன சகதி எல்லாத்துக்கும் அந்த மூக்குல ஒரு மூக்குத்தி வச்ச எப்படி இருக்கு கற்பனை
கூட
மதிகேடாக நடக்கிற அழகு இன்றைக்கு சிலருக்கு அதுல அழக அம்மோ பக்தியும் இல்ல பரிசுத்தவும் இல்ல மதிகேடாக நடக்கிற அழகுல ஸ்திரீ.
Eine schöne Frau ohne Zucht ist eine Sau mit einem goldenen Ring durch die Nase.
Denke
daran, du bist eine schöne Frau ohne Zucht, beziehungsweise wie eine Sau mit einem goldenen Ring, wenn du nicht auf deine Familie achtest. Du darfst nicht der Grund sein, dass deine Kinder auf den falschen Abweg kommen. Denn du darfst nicht der Grund sein, dass deine Kinder ungläubig werden.
Nummer 4, 16.
Eine anmutige Frau erlangt Ehre, gewalttätige, aber langreich.
So, நாலாவது ஸ்திரீய பார்த்தா நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ என்று சொல்லப்படும்.
Diese Frau ist eine holdselige Frau.
So, நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ எப்படி இருப்பாளாம்? நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ தன் மானத்தை காப்பாளன் எழுதப்பட்டது.
So, hier steht geschrieben, eine holdselige Frau erlangt Ehre.
இன்றைக்கு இந்த தேசத்துல இதுதான் இன்றைக்கு எல்லாம் இல்லாம போய் கொண்டிருக்கிறது. நாம பாக்கும்போது நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ தன் மானத்தை காப்பாளாம். இன்றைக்கு இந்த தேசத்துல மானம், மரியாதை, கற்பு இதெல்லாம் எங்க பார்க்கிறோம்? எல்லாம் அம்மோனு காத்துல பறக்குது. அவபக்தி நிறைந்த இந்த உலகத்துல வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எவ்வளவு பரிசுத்தமும் பக்தியுமாக வாழ வேண்டும் என்று தேசத்துல தேவன் நமக்கு எச்சரிக்கிறதை கவனிக்க வேண்டியது, கண்டுகொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாகும்.
Eine holdselige Frau erlangt Ehre, aber wir sehen ja heute in der Welt so viele Frauen, das Ganze ist umgekehrt. Das passiert alles umgekehrt, denn viele Frauen wissen gar nicht mehr, es geht gar nicht mehr um Ehre. Sie wissen gar nicht, was es bedeutet, in Zucht zu leben. Sie wissen nur noch, was Unzucht ist. Vielleicht bist du eine schlaue Frau, eine kluge, vielleicht bist du sehr gebildet und weißt vielleicht alles, aber wenn du nicht holdselig bist, wenn du nicht weißt, wie man seine Ehre bewahrt, dann bist du in den Augen Gottes eine ganz andere Frau.
Number 5. 31, 30.
சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும்
Anmut ist trügerisch und Schönheit vergeht, aber eine Frau, die den Herrn fürchtet, die wird gelobt werden.
So, die fünfte Frau war jemand, eine Frau, die vor dem Herrn sich fürchtet.
So, alagum bin saundariyum vanjani ullathu alagum bin ana kattarku bayapadra stree kattaral pugalappaduvaal.
So, lieblich und schön sein ist nichts. Eine Frau, die dem Herrn fürchtet, soll gelobt werden.
So, agave aindavathu stree nam paarkum poludhu
So, die fünfte Frau, wenn wir die uns mal anschauen, die fürchtet sich vor dem Herrn. Das, was du sagst, wie du dich benimmst, in deinem ganzen Leben, das zeigt auch, wie sehr du dich vor dem Herrn dich fürchtest. Kapitel 21, Vers 19.
Besser ist es, in der Wüste zu wohnen, als bei einer zankerischen und zornigen Frau. So, die sechste Frau ist eine zänkische Frau, sie immer und zornige Frau. Die Bibel sagt, es ist besser, in der Wüste zu leben, als mit so einer zusammen zu sein.
சண்டகாரியும் கோபகாரியும் இங்க பாருங்க எனக்கு நல்லா தெரியும் ஆலயத்துல ஆராதனை நேரத்துல நாம எல்லாரும் சம்மரசு குஞ்சுகள் போல இருப்போம் ஸ்தோத்திரம் ஆனா வீட்டில வேலை செய்ய இடத்துலதா நாம எப்படி பிஹேவ் பண்ண அதான் நான் சொல்லணே நம்ம பிள்ளைகள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருப்பாங்க நாம எடுத்ததுக்கெல்லாம் சொல்றது சொல்லு விழுகிறது மதிப்பு மரியாதை இல்லாம கதைக்கிறது தேவபக்தி உள்ளவர்கள் என்று என்ன இல்லாத அளவுக்கு நாம கதைக்கிற எல்லாத்தையும் வீட்டுல பார்த்துட்டே இருப்பேன் கவனிச்சுட்டே இருப்பேன் நாளைக்கு அவர்கள் அப்படி பிஹேவ் பண்ணும் பொழுது கதைக்கும் பொழுது அப்படியே கதையாது இப்படி செய்யாது எப்படி சொல்றது எப்படி அவங்களை கட்டுப்படுத்துறது திங்க் வாட் ஐ அம் சேயிங் அதான் நான் சொல்றேன் நீங்க செய்யாதது நான் மற்றொரு பிள்ளைகளுக்கு செய்யறது சொல்றது
Eine zänkische Frau, wir hier in der Kirche, in der Versammlung, tun wir so, als wären wir die heiligsten Personen überhaupt. Aber wenn wir zu Hause sind, was passiert da? Dann sind wir zänkisch und streitsüchtig. Und das, genau, da habe ich ja vorhin auch schon erwähnt, unsere Kinder achten darauf, die passen auf die Eltern auf, die gucken, wie die Eltern sich benehmen. Und dann kannst du nicht zu deinem Kind sagen, hey, du darfst nicht dich zanken, du darfst nicht streiten, denn dann wird das Kind sich nicht daran halten, weil du es selber nicht tust.
உங்க புருஷன் மாட சண்டை பிடிச்சா நாளைக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு நாளைக்கு திருமணம் அப்புறம் அதே சீக்கிரத்தை நீங்க எப்படி மறைக்கும் இது எங்க அம்மா அவங்களுக்கு காட்டி தந்த படியிட்டு அவங்க சொல்றது உங்களுக்கு நன்மையா இருக்குமா தேவனுக்கு மகிமையா இருக்குமா ஆகவே மனைவி அணுவள் அவள் அடக்கமுள்ளவளாகும் அன்புள்ளாகும் அன்புள்ளவளாகும் தெய்வ பக்தி உள்ளவளாக இருந்து கத்தரி மகிமைப்படுத்துகிறவள்
Daher eine Frau, die soll liebevoll sein, sich unterordnen und ihre Kinder auch richtig erziehen.
சண்டைக்காரி என்ற பெயர் எடுத்துடக்கூடாது கோபக்காரி என்று பெயர் எடுத்துடக்கூடாது எனக்கு பிடிச்சப்ப அவங்களை குறிஞ்சி என்ன சொல்லுவாங்க அதை பத்தியெல்லாம் எனக்கு கவரம் இல்லை எனக்கு கடவுள் சாட்சியம் அப்படியெல்லாம் நாம அப்படி சமாளித்து கொள்ளக்கூடாது
Was wird der Ehemann über dich sagen? Du darfst keine zänkische Frau sein, keine Streitsüchtige sein, sondern du musst lernen, da wo du dich bekehren sollst, dich doch auch zu bekehren.
Number 7. Lastly.
Kapitel 30, Vers 20.
அப்படியே ஸ்திரீனுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து, நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள்.
ஏழாவது விபச்சாரியான ஸ்திரீ சொல்ல, இந்த கரிபாரவர்களே, இது பொல்லாத பாவம், இதை குறித்து சொல்ல விரும்பவில்லை. ஆகவே தயவு செய்து பார்த்துக் கொள்ளுங்க. நீதிபதிகளில் ஏழு விதமான ஸ்திரீகளை குறித்து நாம் படிக்கிறோம். அவர்களை குறித்து நம்மளை அவர்களை படித்து நம்மை சரிப்படுத்திக் கொள்வது நல்லதாகும்.
Ehebrecherin, sie begeht Prostitution. Diese Sünde, das ist eine sehr gefährliche Sünde, daher warne ich euch nochmal. Und wir haben heute nochmal die sieben verschiedenen Frauen gesehen, die beschrieben sind in Sprüche.
Und
zuletzt möchte ich noch über die Kinder was sagen und dann beenden. Das ist ein großes Thema. Denn deine Kinder werden wie junge Ölbäume um den Tisch herumstehen.
பந்தி என்றது டைனிங் டேபிள், சாப்பாட்டு மேசையை குறிக்கும். பந்தி சாப்பாட்டு மேசை, பந்தி டைனிங் டேபிள்.
So dieser Tisch, das ist mit dem Esstisch gemeint, das heißt, wo sie zusammensitzen, um zu essen.
So unga pillagal ungalodu ukkarndu akkiyappettu saapidrathu ungalku devan kodutha oru aashirvaadam endru maradhila vechukonga.
Denn es ist ein Segen für euch, dass eure Kinder mit euch zusammen am Tisch sitzen und mit euch essen.
So பந்தி, பிள்ளைகள் பெற்றோடு சேர்ந்து வீட்டில் பந்தி இருக்கிறது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமாக.
Denn das ist ein Segen Gottes, wenn deine Kinder mit dir am Tisch herumstehen und mit dir zusammensitzen.
அது பாத்திரப்பட பிள்ளைகள் ஒளிவுபர கண்டுகளை போல இருப்பார்கள்.
Nicht nur das, sie werden wie junge Ölbäume sein.
Olive மரம் என்றது அது எண்ணெய், அதன் வளம் எண்ணெயிலே இருக்கிறது, அது செழிப்பை குறிக்கிறதாக இருக்கிறது.
Denn dieser Ölbaum, er deutet auf das Öl hin, beziehungsweise dass das Wertvolle an dem Ölbaum ist das Öl, und das zeigt, wie herrlich dieser Baum ist.
புருஷன் தேவனுக்கு பயந்து அவருடைய நடக்கும் பொழுது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
Wenn der Mann, der Ehemann sich vor dem Herrn fürchtet und auf seine Wege geht, werden die Kinder gesegnet.
உலகத்தை பாருங்க, எத்தனையோ பிள்ளை வீட்டிலே இல்ல வெளியில நிக்கிறாங்க.
Denn viele Kinder heute könnt ihr sehen, die sind nicht zu Hause, sondern draußen in der Welt.
வீட்டில பெற்றோர் இருந்து உட்கார்ந்து சாப்பிடுறதுல அவங்க எங்க தங்க பாட்டில தங்க தங்க பருப்பத்தை சாப்பிட்டு தான் தன் பாட்டில வாழ்ந்துடுறாங்க.
Sie sitzen nicht zusammen, sondern essen irgendwo, wo sie gerade stehen, und dann kümmern sich um ihre eigenen Angelegenheiten.
நம்ம பிள்ளைகள் நம்மோடு உட்கார்ந்து சாப்பிடுறது அக்கியமா இருக்கிறது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம்.
Dass unsere Kinder mit uns zusammen am Tisch sitzen und mit uns essen, das ist ein Segen Gottes.
So பிள்ளைகள் என்று சொல்லும்பொழுது பிள்ளைகள் முதலாவது தங்கள் பெற்றோர் கீழ்படிந்திருக்க வேண்டும்.
So wenn wir über die Kinder sprechen, dann heißt es zuerst, die Kinder, die müssen den Eltern gehorsam sein.
You have to respect your father and mother according to the scripture.
So du hast deine Eltern zu respektieren, du musst sie ehren.
பூமியிலே நீங்கள் நல்லா இருப்பதற்கும் உங்கள் வாழ்நாட்கள் முடித்திருப்பதற்கும் உன் தாயின் தகப்பனே கனம் பண்ணுவாய்
என்று
நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது தேவனுடைய வசனத்தின்படி அவசியமாகும்.
Es ist notwendig, es ist das Gebot Gottes, dass ihr Kinder oder dass wir Kinder den unseren Eltern gehorsam sind.
நல்லா கவனிச்சுக்கிட்டா உங்க டச்சில உபசரிச்சு பண்றோம், நல்லா விளைய கொள்ளும், நல்லா விளைய கொள்ளும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க
வேண்டும்.
நீங்க ஸ்கூல்ல நீங்க மற்ற பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத மற்ற பிள்ளைகள் எல்லாம் எப்படி வாழ்றாங்க அதை கற்றுக்கொண்டு நீங்க வாழக்கூடாது. தேவனுடைய வசனத்துல உங்களுக்கு சபையில என்ன போதிக்கிறாங்க அதை கேட்டு நீங்க வாழ
பழகிக்கொள்ளும். Wie die Kinder da draußen in der Welt oder wie in der Schule sich benehmen. Nein, ihr müsst lernen, nach dem Wort Gottes euch zu benehmen, und das sagt, seid euren Eltern gehorsam.
நீங்க வீட்டில இருக்கிற பகல்ல வீட்டில இருக்கிற இருந்து பார்க்க ஸ்கூல்ல தான் அதிகமா நேரத்தை இருக்கிறாங்க.
சோ ihr seid aber viel mehr in der Schule als zu Hause.
சோ அங்க இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுறோம்.
Und von dort lernen ihr Kinder auch sehr viel andere Sachen.
ஆகவே மற்ற பிள்ளைகள் அப்படி வாழ்றாங்கன்னு சொல்லி நீங்களும் அப்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட கூடாது.
Und ihr dürft nicht genauso leben wie die Kinder, weil die halt so leben.
அவர்கள் தங்கள் பெற்றோரை மதிக்காமல் தங்கள் இஷ்டப்படி போய் தாங்கள் தனித்து வாழ்றபடி எல்லாம் நீங்கள் வாழ்றதுக்கு அப்படி யோசிக்க கூடாது. Because நீங்கள் தேவனுடைய ப்ராப்பர்ட்டி, நீங்க தேவனுடைய பிள்ளைகள், பக்தி உள்ள பிள்ளைகள், பரிசுத்த குடும்பத்தில் தேவனுக்கு என்று வாழுகிற பிள்ளைகள், நீங்கள் அப்படி இருக்க கூடாது.
Ihr dürft in eurem Herzen beginnen, so wie die Kinder da draußen in der Welt, so zu leben, wie die es wollen, einfach respektlos den Eltern gegenüber, einfach irgendwann sich in Sünde zu verfallen oder auszuziehen oder das tun zu wollen, was ihr Herz gerade begehrt. Nein, begehre dieses Leben nicht, denn du bist ein heiliges Volk. Gott hat dich extra berufen, du bist was Besonderes für ihn. Wir müssen heilig leben und nach seinem Wort leben.
அவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி ஐடியா, வா அங்க போ, வா இங்க போ, எல்லாத்துக்கும் அம்மாட்ட கேட்கணுமா, எல்லாத்துக்கும் அப்பாட்ட பர்மிஷன் எடுக்கணுமா, ஏன் நீ அப்படி இருக்கன்னு, வா போவோம், வழியில போவோம், அங்க போவோம், இங்க போவோம், அதை செய்வோம், இதை செய்வோம்னு சொல்லி உங்களை அலக்களிக்காதபடி நீங்க தேவனுடைய பிள்ளைகள், பக்தி உள்ள பிள்ளைகளாக, பரிசுத்த பிள்ளைகளாக வாழ தேவனால் அழைக்கப்படுவது. ஆகவே அதற்கு பொறுப்பு தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பாகும்.
Die werden dir glorreiche Ideen geben. Hier musst du deine Eltern fragen, lass mal dahin gehen, lass mal hier uns treffen, da ist etwas Cooles, da können wir hinlaufen, das können wir machen. Aber du bist nicht dazu berufen, du musst deine Eltern ehren, du musst deine Eltern respektieren, nicht so wie die Kinder, denn du bist ein heiliges Kind.
இன்றைக்கு ஹண்டி இல்லாதவங்கள் ஹண்டி கப்சர் என்கின்ற நிலைமை ஆயிட்டது. எல்லா பொதுவாக எல்லா பிள்ளைகளோட கைகளிலும் ஹண்டி மொபைல் தவழுது பாருங்க.
So viele Kinder, vorher hatte man kein Handy, aber heute sind viele gehandicapped, wie das Wort schon sagt.
அது மிகவும் நன்மையான ஒரு சாதனம், ஆனா அது ஒரு பாதாள உலகம் என்பதை நீங்க மறக்க கூடாது.
Denn das ist ein groß ein list von dieser Welt, aber ihr dürft nicht da reinfallen.
Listen to me. வீட்டில படுக்கையில இரவில தனியாக நீங்க ஒரு தடவை ஹண்டி விளையாட கூடாது. அதை நீங்க நிறுத்திக் கொள்ள வேண்டும். உங்க வீட்டு நீங்க எல்லாம் எப்படி இருக்கு எனக்கு தெரியாது, பட் மனசுவா சொல்றேன், நல்லா கவனிங்க. வீட்டுல தனித்து இரவில உங்க படுக்கையில நீங்க எந்த விதத்திலும் ஹண்டி யூஸ் பண்ணவே கூடாது. நீங்க அப்படி செஞ்சா கத்துறதை பாப்பாரு, அது உங்களுக்கு நல்லதுல அப்படி செய்யக்கூடாது.
Denn wenn ihr zu Hause alleine seid und kurz vorm Schlafen seid und immer mit eurem Handy umgeht, das verbiete ich, beziehungsweise dass ich gebe euch einen Ratschlag, tut das nicht, denn Gott sieht es und ich weiß nicht, warum ich das sage, aber in meinem Herzen wird jetzt gerade angetriggert, das zu sagen. Wenn ihr alleine seid, zu Hause, im Bett, kurz vorm Schlafen, ständig am Handy seid, dann ist das nicht gut für euch. Denn was schaust du dir auf dem Handy an? Was guckst du dir an? Was hörst du dir an? Das ist viel wichtiger.
ஒருவேளை நீங்க உங்க அம்மா அப்பாக்கும் மறைக்கல, ஆனா நம்ம இயேசப்பாவுக்கு நீங்க கதைக்கிறது செய்யறது நடக்கிறது கொண்டு மறைக்கவே முடியாது என்பதை நீங்க விளங்கிக் கொள்ள
வேண்டும். Vielleicht kannst du deinen Eltern das verschweigen, vielleicht kannst du denen das verbergen, aber vor Gott kannst du nichts und gar nichts verbergen.
உங்களுடைய சூக்கும் நல்லா, உங்களுடைய எதிர்காலம் நல்லாக இருக்கிறதுக்கு நீங்க இயேசப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கட்டுப்பட்டு நடக்கிறவங்களாக இருக்கணும்.
Wenn deine Zukunft gesegnet sein soll, dann musst du jemand sein, der sich an das Wort Gottes sich hält.
அது மாத்திரமில்ல, மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல
போறேன். என்னோட
கூட திருப்பிக் கொள்ளுங்கள், 2 கொரிந்தியர்.
Schlag mit mir auf 2. Korinther.
என்னோட வாருங்க சீக்கிரம், 2 கொரிந்தியர்
2. கொரிந்தியர்
6 அதிகாரம்
கேபிட்டல் 6
சீக்கிரம் 14 16 வரை சீக்கிரம் வாசிக்க முடிய போறோம்.
14-16
2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14-16 வரைக்கும் வாசிப்போம்.
2 கொரிந்தியர் கேபிட்டல் 6
பைபிள் எல்லாரும் கூட பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, டோச்சல சொல்லிடுங்க.
14-16
எல்லாருங்க டேக் யுவர் பைபிள்.
அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் ஆயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள்
அவைகள்
Macht nicht gemeinsame Sachen mit Menschen, die nicht an Christus glauben und daher andere Ziele verfolgen als ihr. Oder haben Gerechtigkeit und Gesetzlosigkeit irgendetwas miteinander zu schaffen? Gibt es irgendeine Gemeinsamkeit zwischen Licht und Finsternis? Irgendeine Übereinstimmung zwischen Christus und dem Verderben? Irgendetwas, was einen Gläubigen mit einem Ungläubigen verbindet? Was haben Götzenbilder im Tempel Gottes zu suchen? Und dieser Tempel des lebendigen Gottes sind wir. Denn Gott hat gesagt, ich will in ihrer Mitte wohnen und bei ihnen ein- und ausgehen. Ich will ihr Gott sein und sie sollen mein Volk sein.
So, da nur mukhyamana kaaridhu solapora daivisathu vaaliyappilil kavadiga.
Ich möchte hier einen wichtigen Punkt hier angreifen.
சோ 14 வசனம் சொல்றது அந்நிய நுகத்தில் அவவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்கள்.
Hier steht, ihr habt keine Gemeinschaft mit den Ungläubigen.
ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத வாலிபர்களை பெரும்பவோ திருமணம் செய்யவோ கூடாது, கூடாது, கூடாது.
So nicht, also ihr bekehrte christlichen Kinder, ihr dürft niemals nicht bekehrte Christen heiraten.
இந்த காரியம் தேவனால நான் உந்தப்பட்டு நான் சொல்றது, எல்லாம் விளைக்கொள்ளுங்க, எல்லாம் விளைக்கொள்ளுங்க. எதிர்காலத்தில் இப்படி ஒரு காரியம் கூட வாழ்க்கையில சம்பவிக்க கூடாது என்பதற்காக முன்னேற்பாடாக கத்தருக்குள்ள நான் உங்களை சொல்லி வைக்க விரும்புகிறது. வேத வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத வாலிப பிள்ளைகளை திருமணம் செய்யக்கூடாது. கத்தர் அதை தடை செய்திருக்கிறார்.
So damit das in Zukunft nicht so passiert, deswegen sage ich euch das. Das heißt, wir christliche Kinder oder ihr Jugendliche, ihr dürft niemals, niemals, das heißt, nicht bekehrte Christen, das heißt, Kinder der Welt, dürft ihr nicht heiraten.
ஆகவே நீங்க படிக்கிற ஸ்கூல்லையோ அல்லது வேலை செய்யற இடங்களிலேயோ ரட்சிக்கப்படாத வாலிபர்களோ யுவதிகளோ உங்களோடு தவறான விதத்தில் நடக்கவோ அவர்கள் உங்களிடத்தில் அன்பு காட்டவோ அசாதாரணமாக போகாதபடி தயவு செய்து வாலிப பிள்ளைகள் உங்களை காத்துக் கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தை நிமித்தம் என்று கண்டிப்பாக நான் உங்களை
சொல்லுகிறேன். Auf der Arbeit, in der Schule, egal wo, wenn irgendwelche Menschen der Welt versuchen, euch irgendwie ungewöhnlich zu behandeln, ja, die versuchen, euer Herz zu gewinnen, was auch immer, wenn die versuchen, wirklich außergewöhnlich oder ungewöhnlich mit euch umzugehen, dann beschütze dich selber und gehe dort aus dem Weg.
அப்படி யாராவது ஏதாவது மனதில் வச்சிருந்தா தயவு செய்து அதை எடுத்துருங்க. கத்திற்கு
Emotionen in deinem Herzen pflegst oder hegst, dann schmeiß es schnell raus.
So, பெற்றோரும் தயவு செய்து பிள்ளைகள் வயதுக்கு வரும் பொழுது பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமை செய்ய வேண்டியது சத்தியம், சத்தியம். ஆனால் தயவு செய்து ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ப்ரொபோஸ் படாதபடி தயவு செய்து காத்துக்கொள்ளுங்க.
So, ihr Eltern, das ist auch eure Verpflichtung, wenn die Kinder halt in den richtigen Alter kommen, sie vielleicht mit den richtigen zu verheiraten. Aber geht niemals diesen Fehler ein, mit dieser Welt, beziehungsweise mit Kindern, mit ungläubigen Kindern, eure Kinder zu verheiraten.
Unsere பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக பெற்றோர் தயவு செய்து ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஆடல் நான் அடித்து சொல்லுவேன், நீங்கள் ஊக்கமாக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு அவவிசுவாசியை கட்டுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை தரவே மாட்டாரு. அப்படி ஒரு அவவிசுவாசி கூட மனதில் வந்தா அது தேவனிடத்துக்கு வந்தது இல்லை என்பதை திட்டமாக தெரிந்து கொள்வது.
Daher euch Eltern gebe ich noch mal mit auf dem Weg, betet für eure Kinder, den richtigen Partner zu finden, und wenn ihr betet und plötzlich jemand erscheint, der ein unchristlicher ist, dann ist dieser Ratschlag ganz und gar nicht von Gott, und dieser Ratschlag wird auch niemals von Gott kommen. Und dieser Ratschlag kommt von jemand anderem. Daher seid auf der Hut und passt auf euch auf.
So, பாலிய பிள்ளைகள் கை காலம் கைகூடி வரும் பொழுது இவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களையே உங்கள் வாழ்க்கை துணையாக கத்தரிடாவதை தெரிந்து கொள்ள
சத்தியத்துப்படினார்கள். Keine unchristlichen Kinder als eure Ehepartner zu euch
nehmen.
So, das Licht hat nichts mit der Finsternis zu tun. Ein Gläubiger hat nichts mit einem Ungläubigen zu tun. Wie kann man einem Pferd und einem Ochsen gleichzeitig ein Pferdegespann ziehen lassen? Das geht nicht. Das sind unterschiedliche Kräfte. Das geht gar
nicht. Ihr
mögt vielleicht in eurem Herzen sagen, ja, wenn ich verheiratet bin, dann werde ich meinen Ehepartner schon mit zu Christus bringen. Aber das ist nicht
der Bibel.
Das ist dein eigener Verstand, der dir das sagt. Ich sage euch eine wahre Begebenheit.
Vor
einigen Jahren kam eine Frau zu mir.
வாலிபிள்ளோட இருப்பார், ரொம்ப கத்திரத்தில் அன்பு, நல்ல ஆண்டவர் ஆராதித்து கத்திரத்தில் மிகவும் பயபக்தி
உள்ளவர்கள்.
காலை நேரம் வந்தபோது அவருக்கு திருமணம் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க, கல்யாணம் பேச்சு
நடத்தியிருக்காங்க.
ரட்சிக்கப்படாத ஒரு தடவை அவருக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க.
அவங்களை
கூப்பிட்டு குறிச்சு பேசும் பொழுது அவங்க என்ன
சொன்னாங்க தெரியுமோ?
நான் எப்படியாவது அவரை கொண்டு வருவேன் சபைக்கு, எப்படியாவது அவரை கொண்டு வருவேன் அப்படி
சொன்னேன். Egal wie, ich werde diesen Mann, meinen Mann schon zu Christus bringen, in die Gemeinde bringen.
கடைசி அடந்து என்ன தெரியுமோ?
Wisst ihr, was zuletzt passierte?
அவர் இவளை கொண்டு போயிட்டார்.
Der Ehemann hat sie mitgenommen.
சபையும் இல்லை, ஆண்டவரும் இல்லை, இது எப்படி இருக்கிறாரு?
Keine Gemeinde, kein Gott, kein gar nichts. Wer weiß, wie sie wohl heute lebt.
ஆண்டவரோடு வாழ்ந்து திருமணம் என்று வரும்பொழுது
Wisst ihr, wie schrecklich es ist, wenn man mit Gott gelebt hat, aber wenn es um die Vermählung geht, mit dem richtigen Ehepartner zu finden, dann aber den falschen findet und dann letztendlich in der Hölle landet. Das ist etwas sehr Schreckliches. Daher betet für eure Kinder inständig.
Möge
Gott euch euren Kindern den richtigen Ehepartner geben. Lebt oder lasst uns als eine gläubige Generation, gläubige Familie vor Gott bestehen.
Lasst
uns dann aufstehen.